सद्गुरु महाराज की जय। समस्त भागवतों को जय। हे गुरु विष्णुं भजे, ये गुरु ब्रह्मं भजे, ये गुरु कमलनयनं भजे, ये गुरु करकोमलं भजे, ये गुरु पाद पंकजं भजे, ये गुरु विद्यारूपं भजे, ये गुरु ज्ञान वैराग्यं भजे, ये गुरु मोक्ष साधनं भजे, ये गुरु वेदारूपं भजे, ये गुरु वेदात्मस्मरणं भजे, ये गुरु सकल सौभाग्यं भजे। उन्दिपोत उत्तमने वाणि, उयर्ने रमाय गणे वाणि, उलहलन्धमाय गणे वाणि, ओदिये उनत्तियनाय गणे वाणि, वित्तिल्लाहुरे वाणि, विन्धये वन्दायी वाणि, ओप्पिल्लाय गणे वाणि, उलहलन्धोरे एङ्गुरुवे कस्तूरिदिलकन्दलाजपटले वक्षस्थले कौस्तुभम् नासाग्रे नवमौक्तिकम् करदले वेणुम् करे कङ्गणम् सर्वाङ्गे हरिचन्दनम् चकलयन् कण्ठे च मुक्तावलिम् गोपत्री परिवेशितो विजयते गोपालचूडामणिः। राधे
Amen.
ृधया पात्र ज्ञानभैराग्यभूषण श्रीमद्वेंकटनाथार्य वंदे वेदांतदेशिक लक्ष्मीनाथसमारंभां नादयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां गुरु परंपरां यो नित्यमच्युतपथां भुजयुग्मरुग्मत् व्यामोहतस्थितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवदोऽद्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रभज्ये भूतं शरश्च महदाश्रय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगि वा वक्षाम्भिरेणुपरकादयतीन्द्रमृतान् श्रीमत्परामृतमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, செண்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமரன் இழந்திருக்கிறான். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராமராம். அகிலாந்த கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரட்சகன், சர்வலோக சரண்யன், சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் எல்லா ஜீவராசிகளுக்கும் கிருப பலனன்றத்துக்காகத்தான் பூமியில இறங்கினார். அவதாரம் அப்படின்ற வார்த்தைக்கே கீழே இறங்கி வருதல் அப்படின்னு. ஒரு குழந்தை விளையாடிக்கு இப்படி பாக்கிறத விழுந்துருச்சுன்னா உடனே எப்படி அம்மா அந்த பாக்கிறத இறங்கி தன் குழந்தைய மேல கொண்டு வந்து அதை சுத்தம் பண்ணி அதுக்கு அழகா அலங்காரம் பண்ணி ஆச்சரியமா தான் கொஞ்சி தூக்கி அனுபவிப்பாளோ, அதுபோல பகவானும் சம்சார கூபத்தில் விழுந்துட்டோம். கூபம்னா கணறு. இந்த சம்சார கணத்துல விழுந்துட்டு வெள்ள வர முடியாம கணறிந்து இருக்கோம் இல்லையா? பகவானும் பலவிதமான உபாயங்கள் பண்றான், சாஸ்திரங்கள் எல்லாம் பண்ணிட்டான். ஆனா அதை பிடிச்சென்று மேலையேற தெரியாத அளவுக்கு சாதாரணமானவர்களால் கையாளாகாதவர்களால் அதனால பகவான் பார்த்தான், சரி நாமே கீழே இறங்குவோம். நாம இறங்கினோம் அப்படின்னா அந்த குழந்தைகளை மேலே ஏற்றி விட்டுடலாம் அப்படின்றதுக்காக பகவான் தன் கருணையினாலே கீழே வர்றதுக்கு தான் அவதாரம்னு தெரியும். அதுலேயும் மத்தியம், பூர்வம், வராகம், சிம்மம், வாமனம், பரசுராமம் எல்லாமே ஒவ்வொரு விசேஷமும் கலெக்டிவா ஒரு தசவதாரங்கள்னு சொல்றமே ஒழிய மொத்தமே சவதாரங்கள்னு கிடையாது. வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணி முடிச்சொல்லாம், பூமியில் இருக்கிற மந்துகள்களை கூட எண்ணி முடிச்சொல்லாம். பகவான் எத்தனை கோடி அவதாரம் எடுத்திருக்கா, எடுத்துருக்கா, எடுக்க போறா அப்படின்னு இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியாது. பகவான் கீதையில சொல்லும்போது சொல்றான், பகூனீமே வியதீதானி ஜன்மானி பவச அர்ஜுன, உனக்கும் எனக்கும் பல ஜென்மம் ஆயிடுச்சுரா குழந்தை அப்படின்னா, கோடி கோடி பகூனி ஒரு 100,000 கோடினா கிடையாது, அதுக்கு மேல சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அவ்வளவு அவதாரங்கள் சுவாமி எடுத்தாச்சு. அதுல சில அவதாரங்களை பொறுக்கி எடுத்து இதெல்லாம் விசேஷம் அப்படின்னு லோகத்துல சொல்றோம். அதுல பூரண அவதாரம் அப்படின்னா ராம அவதாரம், மத்தியம் பூர்ணம் வராகம் சிம்மம் பரசுராமன் வாமனம் இதெல்லாம் பூர்ண அவதாரங்கள்னு சொல்றது. நரசிம்மா வந்தா கடகன் வேலை முடிச்சார் கிளம்பினார். ராம அவதாரம் பூரண அவதாரம், மனுஷா எப்படி இருக்கணும்னு நடந்து காட்டுறதுக்காக வந்த அவதாரம். மனுஷ தர்மம்னு உண்டு, இப்படிதான் இருக்கணும் மனுஷா அப்படின்னா தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம், சாஸ்திரம் சொல்றது நடக்க மாட்டேங்கிறோம். அதனால பகவான் தானே கீழே இறங்கி வந்து நடந்து காட்டார். பித்ரு வாக்கிய பரிபாலனம், அப்பா சொன்னா எப்படி கேட்கணும், ஒரு ராஜான்னா பிரஜைகளிடத்துல எவ்வளவு பிரியமா இருக்கணும், ஒரு கணவன் அப்படின்னா ஒரு மனைவியிடத்துல எப்படி இருக்கணும், ஒரு சகோதரன் அப்படின்னா தன்னுடைய சகோதரர்களிடத்துல எப்படி இருக்கணும், ஒரு சிஷ்யன் அப்படின்னா ஒரு குருவிடத்துல எப்படி இருக்கணும், ஒரு வீரன் அப்படின்னா விரோதி கிட்ட எப்படி இருக்கணும், ஒரு மனுஷன் அப்படின்னா தன் அந்தினமாளுக்கு என்ன பண்ணணும், ஒரு பெண் இடத்துல எப்படி இருக்கணும், இப்படி பன்முகப்பட்ட ஒரு மனுஷ வாழ்க்கைக்கு இன்னி வரைக்கும் ஒரே உதாரண புருஷன் ராமன் மட்டும்தான். யாருமே கிடையாது. சக்கரவர்த்தி திருமணம் நிஜமான வார்த்தையா இருக்கு, சக்கரவர்த்தி திருமணம் அப்படின்னு வைஷ்ணவ சம்பிரதாய வார்த்தை. அந்த பகவான் அவ்வளவு விசேஷமானவன், இப்படிதான் இருக்கணும்னா அப்படிதான் இருக்கணும் அவ்வளவுதான். நாளைக்கு காத்தால பட்டாபிஷேகம் சரிப்பா உங்களுக்கு சந்தோஷமா பண்ணிக்கிறேன், அடுத்த நாள் காத்தால பட்டாபிஷேகம் கிடையாது 16 வருஷம் காட்டுக்கு சரிப்பா உங்களுக்கு சந்தோஷம்தான் கிளம்புறேன். நடக்குமா? நன்னெல்லாம் கிளம்புவோம். ஒரு வாரம் நாளைக்கு இந்த மாதிரி நடந்து வச்சுக்கோங்களேன், உடனே காலங்காட்டால ஜோசியத்துக்கு கதவை கட்டுவோம். என் ஜாதகம் சரியா இருக்கா இல்லையா, நியூமராலஜிபடி பேரை மாத்தினா சரியா இருக்குமா, வாஸ்துபடி வீட்டை இடிச்சா எனக்கு பட்டாபிஷேகம் நடக்குமா, இதைத்தான் கேட்டு தொழில். இல்லாட்டி ஏதாவது ராசுக்கள் மோதிரம் போட்டு தொலைகலாமா, இவ்வளவுதான். கடைசி வரைக்கும் இது நல்ல விருது ஏற்றுக்கிற ஒரு மனசு இல்லை, நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான். நன்மை ஞாபகம், இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நன்மைக்குதான், இப்ப நடந்து இருக்கிறதும் நன்மைக்குதான், நாளைக்கு நடக்க போகிறதும் நன்மைக்குதான். நம்ம நன்னாத்தான் இருந்தோம், நன்னாத்தான் இருக்கோம், நன்னாத்தான் இருப்போம். முதல்ல இதை நம்புங்க, பக்தியுடைய அடிப்படை நான் நன்னா இருக்கேன். வாய்களையே சொல்லுங்க. இந்த காலத்துல யாரையா பார்த்து சௌக்கியமான கேட்கறதுக்கே பயமா இருக்கு, வாயை திறந்து நன்னா இருக்க ஒரு குறை இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் சௌக்கியமா இருக்கேன் சொல்ல வேண்டாம், பொய்யாக சொல்லுங்க பரவாயில்ல, நன்னாவே இல்லைன்னா கூட நன்னா இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கல. சொல்ல 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 எத்பாவம் தத்பாவம், மனசு மனுஷாவுக்கு பெரிய பலமும் மனசுதான், பெரிய பலவீனமும் மனசுதான். ஆத்மைவகி ஆத்மனோ பந்துவும் ஆத்மைவ விபுராத்மனய, நமக்கு நாமதான் நண்பன், நமக்கு நாமதான் விரோதி. நன்னா இருக்கே நன்னா இருக்கே நன்னா இருக்கே நன்னா இருக்கே நன்னா இருக்கே நன்னா இருக்கே போடும் போடுதான் சொல்லிட்டு வாங்க. எப்ப பார்த்தாலும் நான் கஷ்டப்படுறேன், உடம்பே முடியல, மனசே தெரியல, வாழ்க்கையே நன்னா இல்ல, எல்லாம் நெகட்டிவாவே பேசுறோம், பேசப்படாது, எல்லாம் பாசிட்டிவா. காலங்காத்தில எழுந்துக்கும் பொழுதே அப்படி கலகலகலம் அந்த பட்சிகள் மாதிரி இந்த பறவைகள்லாம் காலங்காத்தில கத்தும் பாருங்க, அந்த சப்தமே ரொம்ப சுகமா, அதாவது உத்வேகமா வரவேற்கிற அந்த புரிஞ்ச உலகத்துல புதுசா இருக்க ஒன்னே ஒண்ணு அண்ணன் நாள் மட்டும்தான். ஒன்னா ஞாபகம், நேற்று எதை நாளைக்குன்னு ஏங்கிட்டு இருந்தோமோ அந்த நாளைக்குதான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கு. நேற்றி இந்த நாள் அப்பா நாளைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் ஏங்கின பாருங்க, அந்த நாள் தான் இன்றைய நாள். இன்னைக்கு எதை நினைச்சு ஏங்கின்ற இருக்கோமோ அது நாளைக்கு வந்துட்டு இருக்கு. டெய்லி புதுசு ஒன்னே ஒன்னு, அன்றைய நாள் ஒண்ணுதான், உலகத்துல ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது ஒண்ணுதான். உலகத்துல எப்பேற்பட்ட கோடீஸ்வரனும் எப்பேற்பட்ட ஞானியும் எப்பேற்பட்ட தபஸ்வியும் திரும்ப சம்பாதிக்க முடியாத ஒன்னே ஒண்ணு இழந்த நேரம். எதவான இழக்கலாம், எதனா எவருக்கு திரும்ப சம்பாதிக்கலாம், ஆனா போன நேரம் போனதுதான். நம்ம நேரத்துக்கு நம்ம மரியாதை கொடுத்தா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். அந்த நேரம் அவ்வளவு வசதி, அவ்வளவு சிரேஷ்டம். அதனால ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், குதூகலமா இருக்கணும். ராமச்சந்திர மூர்த்தி காட்டுக்கு போறான்னு சொல்லிட்டான், சந்தோஷமா போறான் பகவான். சீற்றமில்லாதான், கொஞ்சம் கூட போக வரலையா, காட்டு வாழ்க்கைய சந்தோஷமா கலந்துறேன்னு கலந்துறான். அவ்வளவு வசதி ராமன் வாழ்க்கையில நேச்சுரலா நடக்கிறானா இருக்கும், திடீர் நடக்கிறையா, சரி வர்றதை ஏத்துக்கணும், வர்றதை ஏத்துக்கணும். கடிக்க விழுந்தாலும் நன்மைக்கு, பல்லு உடஞ்சாலும் நன்மைக்கு, கைகால் முடிஞ்சாலும் நன்மைக்கு, போக்கு ரெத்துன்னு உண்டு. அதெல்லாம் அப்படியே அலைஞ்சுட்டே இறக்குற கூட்டம் சும்மா உடத்துல இருக்குமா இருக்கும். இப்ப எதாவது கைகால் முடிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்களா, கடிக்கிற ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் இருக்கான சமத்தா இருக்கும், நிறைய அட்வான்டேஜ் இருக்காது. கடான கேட்டா யாராச்சும் நம்ம போகமாகும், யாரும் கல்யாணத்துக்கு வாங்கோ கிரகப்பிரவேசத்துக்கு வாங்கோ எதுக்கும் கூப்பிட மாட்டான். பத்திரிகை கொடுக்க வந்துட்டு உங்களால வர முடியாது, எனக்கு தெரியும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணா போகணும்னு செலவு மிச்சம், அலைச்சல் மிச்சம். இந்த பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி மெட்ராஸ் வெயில் ஏறி மழை ஏறி அங்கே ஏறி இங்கே ஏறி சொல்றதே வேண்டாம், ஹாயா வீட்டுல இருக்கலாம். கரண்ட் பில்ல கட்டிக்கலாம்னு சொல்ல மாட்டா, டெலிபோன் காரை வந்தா பாருங்கன்னு சொல்ல மாட்டா, நம்ம பாட்டு ஆசை அக்கடான்னு சாங்கியில உட்காந்துருக்கலாம், எல்லாரையும் வேலை வாங்கலாம். ஆனா நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை நாம வச்சுக்கோம், அப்பாதான் உட்கார்ந்து அது பண்றதில்லை, அதான் கஷ்டம். மகளானா ஒரு பெரிய கிருபை பண்ணி நாமஜபம் பண்றதுக்கு சத்தங்கம் கேட்கறதுக்கு ஸ்பெஷலா ஒரு டைம் கொடுத்தா அப்பயும் பாழா போற டிவியை முடிச்சுன்னு உட்காந்துருக்கோம், அதுதான் கஷ்டம். அப்பதான் பகவான் நாமத்தை ஜெபிக்கணும், எல்லா நன்மைக்கு வாழ்க்கைய சரியான கோணத்துல பாரு, தப்பான கோணத்தை பார்க்கக்கூடாது. ஆச்சரியம், ராமன் அப்படிப்பட்டவன். அந்த ராமன் ஜோ அவனுடைய ராமநாமத்தை சொன்னாலே விசேஷம், நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. கம்பன மாதிரி யார் பேச முடியும் தமிழ்ல, தமிழ் அதாவது போட்டி கொண்டு பேசுற. திருவள்ளுவர் ஒரு பக்கம் பேசினாலும் ஔவையார் இன்னொரு பக்கம் பேசுற, இன்னொரு பக்கம் கம்பன் பேசுற. தமிழ் கஷ்டம் ஒரு வில உண்டு, தமிழுக்கு ஒரு பலம் உண்டு. பாரதியார் கவிதைகள் வாட்சம்னா தானாகவே தேசப்பட்டு ஓடி உண்டு உட்கார்ந்து. பாரத தேசம் மேல பற்றில்லாதவாளுக்கு கூட பாரதியார் கவிதைகளை வாசிச்சு காட்டினோம் அப்படின்னா தானாகவே பாரதத்து மேல ஒரு மரியாதை, அபிப்பிராயம், நம்பிக்கை, ஆசை எல்லாம் உண்டு. இந்த நாடு உருப்படாதுன்னு சொல்றதுமே சில உத்தமர்கள் எல்லாம் உண்டு. டெய்லி பூஜை பண்ணுவா, கோவிலுக்கு போவா, பேசலாமு சொல்லுவா, காயபடி சொல்லுவா, கடைசியில் அந்த வாயால நாடு உருப்படாதுன்னு சொல்லப்படாது. தப்பு, பெரிய அபச்சாரம், பாரத தேசத்தின் உருப்படாதுன்னு சொல்லவே கூடாது. உருப்பிடும், எங்க தோத்து போகும், என்னைக்கு தோத்து பயிருக்கு, யார்கிட்டையும் தோத்து போகாத ஒரு தேசம். இந்த வரைக்கும் தியாகமா இருக்கட்டும், வீரமா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், அமைதியா இருக்கட்டும், ஆனந்தமா இருக்கட்டும், கர்ம பூமியா இருக்கட்டும், பாரத தேசம் முன்னா நித்தியம் ஒரு தடவையாவது இந்த தேசம் நன்னா இருக்கட்டும். நீங்க எல்லாம் நினைச்சாலே நம்ம தேசம் நன்னா ஒண்ணு நீங்க பெருசா பண்ணவே வேண்டாம். நரசிம்மாதிகள் சரியில்லை, நாடு உருப்படாது, இந்த பாட்டே படப்படாது. இந்த நாடு உருப்படும், அரசியல்வாதிகள் சரியா வருவான், நன்னா இருக்கும் சொல்லிட்டு வாங்கும். அப்பதான் எதிர்கால சந்ததி இந்த பூமியை மாற்றும். அசத்தியான ஒரு தேசம் கம்பன் அனுபவிச்சு ராமநாம மகிமைய சொல்றார், நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே. எத்தனை நன்மை வேணும், என்னெல்லாம் செல்வம் வேணும், நாளும் வேணுமா ராமா சொல்ல, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. பிராரப்த கர்மா பாவம் என்ன தேஞ்சு போயிடும், செல்வமும் மரணமும் என்று தீருமே. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு ஒரு சைக்கிள்ல சுத்தின்னு இருக்கோம் இல்லையா, இது நின்று போயிருமா. சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமவில் இரண்டுனா ராமாண்ட ரெண்டு அக்ஷரம் சமயம் கொடுக்கும்னா ராமன் எவ்வளவு பெரியவனார். எங்கே அந்த ஆழ்வார்கள் வைபவத்தை சம்பந்தம் இல்லாம ராமன் வர நேற்று உலகத்தை நிறுத்தினோம், சடகோவன் அவதாரம் பண்ணா அப்படின்னு சொன்னேன். அதுல நிறைய பேர் சந்தேகம், மதுரை கவி ஆழ்வார்க்காக அங்கேயே நிற்கிறது, அவ்வளவுதான் அவருக்காக இவ்வளவுதான் ஆழ்வார், மதுரகவியாளர் ஒன்றும் வசதி இல்லை போல இருக்கு, விஷயமே இங்கே நடத்துதாரு. மதுரகவியாழ்வார் கதைக்கு நடுவுல நம்மாழ்வார் கதை, நம்மாழ்வார் கதையோட மதுரகவி ஆழ்வார், இது பூவோடு சேர்ந்த நாடுன்னு சொல்லலாம், இது மரமோடு சேர்ந்த கொடின்னு சொல்லலாம், சூரியனோடு சேர்ந்த வெளிச்சம்னு சொல்லலாம், புஷ்பத்தோடு சேர்ந்த வாசனைன்னு சொல்லலாம், வார்த்தையோடு சேர்ந்த அர்த்தம்னு சொல்லலாம். இதை பிரிக்க முடியாது, சூரியனையும் வெளிச்சத்தையும் பிரிக்க முடியாது. புஷ்பத்தையும் வாசனையையும் பிரிக்க முடியாது, வார்த்தையையும் அர்த்தத்தையும் பிரிக்க முடியாது. அதுபோல நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் சரி ராமகிருஷ்ண பரமந்தரை விட்டுட்டு ஒரு விவேகானந்தர் வைபவம் சொல்ல முடியுமா? விவேகானந்தர் விவேகானந்தர் விட்டுட்டு ஒரு ராமகிருஷ்ணர் சொன்னா ரசிக்குமா? அப்படியா பிரிக்க முடியாது, பிரிக்கவே முடியாது. சப்திஷியனுக்கு இனிஷியல் சத்குருநாதன் தான், நம்ம உடம்புக்கு அப்பான்ற ஒரு இனிஷியல் உண்டு. ஆத்மாவுக்கு இனிஷியல் சதாச்சாரியன் சத்குருநாதன் நன்னா விளம்பரம். அடியேன் ராமானுஜதாசன், அடியாள் ராமானுஜதாசி, இதெல்லாம் தான் அடையாளம். ஆத்மாவுக்கான அடையாளம் இன்னாருடைய சிஷ்யன், இன்னாருடைய சிஷ்யை, இதுதான் நம்ம ஆத்மாவுக்கு அடையாளம். அவரை சொன்னேன் அழகா மதுரகவி ஆழ்வார் துவாபரேகத்துக்கு அடைச்சிலேயே சித்ரா மாசத்துல சித்ரா நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணார். குமுத கணேச அந்தராய் அவதாரம் பண்ணார். குமுத கணேசர்னு ஒருத்தர் உண்டு, ஆச்சரியமா விஸ்வக்சேனர்னு ஒருத்தர் உண்டு, பெருமாளுடைய படை தளபதி அவர் தான் விஸ்வக்சேனர். சேனை முதலியார்னு தமிழ் வார்த்தை, அவருடைய சேனைக்கெல்லாம் அவர்தான் முதலியார். முதலியார் அப்படின்னா பெரியவர் அர்த்தம், முதலியார் ஜாதின் அர்த்தம் இல்லை. சேனை முதலியார் அப்படின்னா பகவானுடைய சேனைக்கு முதலி அவர் தான். சாதாரண இன்னைக்கு நமக்கெல்லாம் புரிஞ்ச பாசன கமாண்டர் இன் சீஃப், பட்டாலியன் கமாண்டர் இன் சீஃப் சொன்னாதான் புரியுது. சொல்லலாம் தமிழுக்கு இங்கிலீஷ் வார்த்தையை சொன்னாதான் ஓ இதுதானா அப்படின்றவனே ஆயின்றிருக்கு. அதுக்காக சொல்றேன், இந்த சேனை முதலியாருடைய கூட்டத்தில் நிறைய பேர் உண்டு, அதுல ஒருத்தர் குமுத கணேசர்னு பேரு. அவருடைய அம்சமாகத்தான் ஆச்சரியமா மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ணார். சைத்திர மாசம் சித்ரா நட்சத்திரத்துல அவர் பத்ரிகாசனத்துல உட்கார்ந்து அழகா நாராயணன்லாம் தியானம் பண்ணிட்டு சௌக்கியமா இருந்திருக்கா. அந்த சமயத்துல கலியுகம் வந்துடுச்சு, கலி வந்தாச்சு. கலியுகத்தினுடைய ஆரம்பத்துல வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல திருக்குறுங்குடி வழிவழகிய நம்பியுடைய அனுகிரகத்தினால காரியார் உடைய நன்கின்ற உத்தமமான தம்பதிகளுக்கு திருக்குறுகூர்ங்கிற வித்திய தேசத்துல தாமிரபரணி ஆற்றங்கரையில வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம் பகுதாந்த வருஷத்துல ஒரு குழந்தை பிறந்தது சடகோபன் அப்படின்னு திருநாமம். சடந்த மாயாவாயுவை பிறக்கும் பொழுதே கோபத்தினாலே ஒதுக்கி விட்டவர், அதனாலே சடகோபன்னு திருநாமம். பிறந்த பிறந்த பால் குடிக்கல, அழல, சிரிக்கல. உலகத்துல எல்லா குழந்தைகளும் பண்ணக்கூடிய லௌகீக சேர்க்கை எதுவும் இல்லாம இருந்தது அந்த குழந்தை. பதினோரு நாள் ஆச்சு, பன்னிரெண்டாவது நாள் குழந்தைக்கு புண்ணியாகவசனம் எல்லாம் பண்ணா. உடனே குழந்தைக்கு அப்பா பேர் வச்சுட்டா மாறன்னு ஒரு திருநாம். உலகியலுக்கு மாறுபட்டவன் அப்படின்னு அர்த்தம், மாறன்ற திருநாம். அந்த மாறன்ற குழந்தையை கொண்டு வந்து திருக்குறுகூர் இருக்கிற ஆதிநாதர் சன்னதி முன்னாடி விட்டார்கள். ஆதிநாதரே, உம்முடைய சிறுபையினாலே எங்களுக்கு அழகா ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஆனா அந்த குழந்தைக்கு லௌகீகமான சேஷ்டை எதுவுமே இல்லை. சாதாரண உலகியல்ல ஒரு குழந்தை பிறக்கும், அழும், பசி வந்தா அம்மா கிட்ட பால் கழுவும், அம்மா பால் கொடுப்பா, தூங்கும், மலமூத்திரம் வந்தா போகும், திருப்பி தூக்கம் வந்தா அழு, அம்மா காலாது போடுவா, இதான ருதீன் உலகத்துல நடைமுறை. இதுதானே இப்படி மாறும் மேனியும் பொழுதுகள் வண்ணணமா வண்ணமா குழந்தை வளரணும். இது வளர்றது, ஆனா பசி தாகம் தூக்கம் கலப்பு அழுக புலம்பல் எதுவும் இல்லை. இது குழந்தை பிறந்த அப்படின்னு வேவேறு பிறந்து எடுத்து அதனால அப்பா மாறன்னு பேர் வச்சுட்டார். பகவானுடைய சன்னிதானத்துல விட்டு விட்டு கைகூப்பிட்டு தாயும் தந்தையும் கதறா, என்ன குழந்தை இது, ஒரு சுகமா இல்லையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கதறா. அப்ப 12 நாள் ஆன குழந்தை அழகா தவழந்து ஜோரா மக்களமா தவழந்து குழந்தை தவழ்ந்து 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 அங்க பெரிய திருப்புளி ஆழ்வார் நிற்கிறார். ஆழ்வார்ல போய் புளிய மரம்னு சொல்லப்பட அடிச்சிருவாங்க. திருப்புளி ஆழ்வார்னு நிறைய ஆழ்வார்கள் உண்டு, 12 ஆழ்வார்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது இல்லாம ராமாயண காலத்திலேயே பரத ஆழ்வார், லக்ஷ்மண ஆழ்வார், சத்ருகன் ஆழ்வார், விபீஷண ஆழ்வார் இதெல்லாம் உண்டு. இது இல்லாம பிரகல்லாத ஆழ்வார், குக ஆழ்வார் கிடையாது, குக பெருமாள் குமன ஆழ்வார் சொல்லப்படாது. ஏன்னா பெருமாள் வந்து சொல்லிட்டாரோன்னு, உகந்து உயிர் தோழன் நீ எனக்கு அதனால குக பெருமாள் வேறவர், பெருமாளோட ஃப்ரெண்ட் அதான் பெருமாள் ஈக்குவல் குக பெருமாள். அதே பரதன் சத்ருகுணன் லக்ஷ்மணன் விபீஷன் எல்லாம் ஆழ்வார், ஆசிரியர் ஆழ்வார் கிடையாது, சிறிய திருவடி கருட ஆழ்வார், கருடன் ஆழ்வார் சொல்லு. அந்த மாதிரி ஆழ்வார் நிறைய பேர் உண்டு. கலியுகத்துல ராமானுஜருடைய பரமசிஷ்யன் கூரத்த ஆழ்வார், நிறைய ஆழ்வார்கள் உண்டு. அந்த எல்லா ஆழ்வாரும் நம்ம அனுபவிக்க முடியாது, பன்னீர் ஆழ்வார் மட்டும் நம்ம அனுபவிக்க போறோம். ஆச்சரியம் திருப்புலி ஆழ்வார்னு அவருக்கு பெயர். இன்னைக்கும் ஆழ்வார்கள் பச்சை பச்சையேன்னு அந்த மரம் இருக்கு. அதுதான் அந்த திருப்புலி ஆழ்வார் மரத்துல ஒரு பெரிய கொண்டு இந்த குழந்தை அழகா தவழ்ந்து போய், 12 நாள் ஆன குழந்தை அழகா தவழ்ந்து போய் அந்த பொந்துல ஏறி உட்காந்து பத்மாசனம் போட்டு சின்முத்திர வச்சுட்டு அழகா உட்காந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சு. உடனே தாயாருக்கும் தகப்பனாருக்கும் புரிஞ்சிருக்கு, இவர் யாரோ ஒரு மகாத்மா, ஏதோ ஒரு காரணத்துக்காக பூமியில நம்ம குழந்தையா பிறந்திருக்கார். இவரால நமக்கு லௌகீகமான குழந்தை புத்திர பாசனெல்லாம் கிடைக்காது, ஆனா இந்த மகாத்மாவுக்கு சேவை கைங்கரியம் பண்ற ஒரு பாக்கியம் நமக்கு வாய்ச்சிருக்கு. அவனாலே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் மாத்தி மாத்தி காவல் காத்துன்னு இருக்கா அந்த குழந்தை. என்ன பெரிய மனசு பண்ணு, இன்னைக்கு லௌகீகமான பாக்கியம்னா மென்டலி ரிட்டார்ட் குழந்தைன்னு சொல்லலாம். மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் எல்லாம் கூட பல சந்தர்ப்பங்கள்ல பெரிய ரிஷிகள் ஞானிகள் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஆனா காஞ்சி பரமாச்சாரியா இருந்தாங்க சந்திரசேகர் சரஸ்வதி, அப்போ நிறைய பேர் போய் பார்த்தா அந்த மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகளோட தாயார் கோப்பனாரலாம். அப்போ ஒருத்தருக்கு சொன்னார் பரமாச்சாரியர் சொன்னார், அவர் ஒரு ரிஷி, பிராரப்த கர்மா கழிக்கிறதுக்காக அவர் வாழ்க்கை வந்திருக்கார், அவர் உலகத்தை பழக மாட்டார், சாதாரண குழந்தை மாதிரி இருக்க மாட்டார், நீங்க ரெண்டு பேரும் அவருக்கு சுசுருஷ பண்ணுங்கோ ஜென்மா சத்கதி அடைவே, அதுக்கு மேல கவலைப்பட வேண்டாம். அந்த மாதிரி கொஞ்சம் வருஷங்கள் இருந்தார், அதுக்கப்புறம் அவர் பரம பதிச்சுட்டார். அந்த மென்டலிட்டால தேசத்தில் இருந்த ரிஷி நிறைய உண்டு. ஜடபர்களெல்லாம் கூட எல்லாம் தெரிஞ்சும் கூட ஜடம் போல இருந்தா அப்படின்னு பாகவதத்தை காண கிடைக்கும். நிறைய மகாத்மாக்கள் தங்களை ஒழிச்சுட்டுதான் இருக்கா, வெளியில பட்டவர்தன பட்டதனமா தங்களை காட்டுறது கிடையாது. என்னதுக்கு காரணம், பக்தின்றது நமக்கும் நம்ம பகவானுக்கும் இடையே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த மூணாவது மனுஷால பத்தி நம்ம கவலையே கிடையாது. ஆச்சரியம், அதனாலே நான் ரெண்டு பேர் இந்த காரியார், தகப்பனார் பெயர் காரியார், அம்மா பெயர் உடையநங்கை. உடையநங்கையுடைய ஊர் திருப்பதிச்சாரம் சொல்லும்படியான திருவன்கடிச்சார், அப்பாவுக்கு ஊர் திருக்குறுகூர்னு சொல்லும்படியான ஆழ்வார் திருநகர். இந்த குழந்தை பிறந்தாச்சு சடகுரூபம் மாறம் இதெல்லாம் திருநாம். இந்த குழந்தை ஆகாரம் சாப்பிடல அழகா வளர்ந்துருக்கு. திருப்புலி ஆழ்வார் மரத்துல போய் உட்கார் எவ்வளவு மரங்கள் இருக்கு, அங்கதான் நிறுத்தினோம். யார் இந்த திருப்புலி ஆழ்வார்கள்லாம் நிறுத்தினோம், அதுக்குதான் ராமபதி ஆரம்பிச்சு. திரேதாயுகம் ராமவதாரம் தசவர்ஷசகஸ்ராணி தசவர்ஷசதானிச்ச அப்படின்னு 11,000 வருஷங்கள் பூமியில இருக்க போறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு ராமன் வந்தான். நமக்கெல்லாம் சங்கல்பமா தெரியும், இன்னைக்கு போக போறோம்னு தெரியாது. அதனாலதான் கொஞ்சமாவது உண்மையா நல்லபடியா ஒழுங்கா வாழ சூட்டின்னு இருக்கும், இல்லைன்னா பண்ற அட்டகாரம் காண கிடைக்கா. பகவான் தெரியும் வரனால் அவசாரம் இந்தந்த லீலைகள் எல்லாம் ப்ரீ பிளான் பண்ணிட்டுதான் சுவாமி வர. 11,000 வருஷங்கள் முடிய போகிறது. இதுல பகவானோட 40 வயசுக்குள்ளேயே ராவண வதம் எல்லாம் முடிஞ்சாச்சு, 40 வயசுக்குள்ளேயே பகவானுக்கு எல்லாமே முடிஞ்சாச்சு. பகவானுடையதான 12 வயசுல பகவானுக்கு கல்யாணம் ஆகிறது. அதுக்கப்புறம் ஒரு 16 வருஷம் பகவான் அயோத்தியாவில் சீதா பிராட்டியோட இருக்க கல்யாணம் ஆகும்போது ராமச்சந்திரமூர்த்திக்கு 12 வயசு, சீதா பிராட்டிக்கு 6 வயசு கல்யாணம் ஆகும்போது. அதுக்கப்புறம் 16 வருஷம் ரெண்டு பேரும் அழகான தாம்பத்தியம் அயோத்தியாவில் நடத்தின் இருக்கா. ஆச்சரியமா பகவான் 26 வயசுல தான் காட்டுக்கு கிளம்புற, அப்பதான் தாயார் வயசுல போறா. 40 வயசுக்குள்ள 14 வருஷம் வனவாசம், 40 வயசுக்குள்ள ராவண மதம் என்ன ஆயிட்டு வந்து பகவான் 40 வயசுல பட்டாபிஷேகம் பண்ணி சுற்று ஆயாச்சு. அதுக்கப்புறமா 10,960 வருஷம் தேனே இருந்தார் லோகத்தில், பலகுச்சார் எல்லாம் பெற்று சௌக்கியமா இருந்தார் திருமா. அதுலேயுமே 40 வருஷம் ஆச்சு, உடனே குழந்தை வந்துடுத்து ஆனா தாயார் பெருமாள் சேர்ந்துள்ள பண்ணான்னு சொன்னா அதுக்குள்ள கலந்துட்டு அப்ப கூட பகவான் சீதாதிகாட்டியுடைய ஒரு தங்க பதுமையை பண்ணி வச்சுட்டு தன் பாரியின் அவளை பறிச்சுட்டே வாழ்றான். ஒக்க மாத ஒக்க பான ஒக்க பாரி ராமனுக்கு அடையாளம், ஒரு சொல் ஒரு இன் ஒரு வில், ஒரு வார்த்தை சொன்னாலும் ரெண்டாம் வார்த்தை கிடையாது, ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரு அம்புதான், ஒரு மனைவி தான், இதான் ராமனுக்கு அழகு. ஒரு புருஷன்னா அப்படிதான் இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்ற. அந்த பகவான் அழகா கொண்டு ஒரு வருஷம் இருந்துட்டு கலந்து போறார். அப்ப யம தர்ம ராஜா வர ராமச்சந்திர மூர்த்தி நடத்த பேசுறதுக்காக, என்ன விஷயம் பேசுறதுக்காகன்னா, பிரபு இந்த மாதிரி உங்க ஊர்ல நிறைய பேர் சாபம் எல்லாம் பண்ணிருக்காங்க, இப்ப உலகமே உன் கண்ட்ரோல்ல இருக்கு, இவ்வளவு இத்தனை பாபங்கள் பண்ணிருக்கா, இவாளுக்கு தான் நரக பாபம் எல்லாம் உண்டு, நீங்களா பாசத்தும் இந்த பேரை யார் யாரெல்லாம் விட்டுடலாம், யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம் நீங்க சொன்னீங்கன்னா, அவளை மட்டும் நரக லோகத்துக்கு ஐசிண்டு போறேன், மற்றவரெல்லாம் உங்க இஷ்டப்படி நீங்க மோட்சத்துக்கு ஐசிண்டு போகலாம் அப்படின்னு இதை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காரு யம தர்மராஜா. அப்ப உடனேயே பகவான் சொன்னா லக்ஷ்மணனை பார்த்து, லக்ஷ்மணா நீ வாசல்ல காவல் காத்துருந்து, நானும் யம தர்மராஜாவும் முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம், யார் வந்தாலும் உள்ளே விடாது, யார் வேணா வரட்டும் உள்ள விடக்கூடாது, தெரிஞ்சுதான். சரி அண்ணா, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹ, வால்மீகி மகரிஷி லக்ஷ்மணனை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போதே சொல்றார், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹ, உலகத்துல லக்ஷ்மி கடாட்சம் யாருக்கு இருக்குன்னா லக்ஷ்மணனுக்கு மட்டும்தானா? நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி கடாட்சம்னா நிறைய பணம் இருக்குன்னு இருக்கு, சத்தியமா இல்லை. யாருக்கு நிறைய பகவத் கைங்கரியம் பண்ற பாக்கியம் இருக்கோ அவாதான் லக்ஷ்மி கடாட்சம், தாயாருடைய கடாட்சத்துக்கு பூரணமான அனுகிரகம் நிறையவர்கள். கோவில் பெருமாளத்துக்கு அலங்காரம் பண்றவர்கள் பட்டாச்சாரியர்கள், நிஜமாவே லக்ஷ்மி கடாட்சம். ஆழ்வார்த்தி விஜய தேசங்கள்லாம் போனா பெருமாள் சப்பரத்தை தூக்கரா தருந்து, அவளுக்கு லக்ஷ்மி கடாட்சம். இந்த கோவர்தன கீ பிரதட்சணமும் உண்டு, கிருஷ்ணன் காலத்திலேருந்து ஆரம்பிச்ச விஷயம். நமக்கு எல்லாம் வயிற்று பழுப்புக்கு எதையோ பண்ணுவோம், வருஷத்துல ஒரு முறை கேத்திராரணம் போகிறவர்கள் வச்சிருந்திருப்போம். அப்ப ஒரு நாள் கோவர்தன கீ பிரதட்சணம் போவோம், நம்ம எல்லாம் சொகுசான உடம்புக்காரன், ஏ பாபம் அபிமானங்கள், உடம்பு எவ்வளவு முடியுமோ நல்லா ஜாகிரதப்படுத்தி 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 நாசம் பண்ணிட்டு இருக்கிற ஜாகிரதப்படுத்துறது நாசமா வேண்டு, இது சும்மா விட்டுமா ஒழுங்கா, இதுதான் இது ஒரு விசித்திரமான ஒரு வஸ்து. இதை கொண்டாட கொண்டாட படுத்தி தொலையும், கண்டுக்காம விட்டா சமத்தா சொல்படி வேண்டும். நமக்கு ரெண்டாவது அழகா இருக்கும், நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் நம்ம என்னவானா தீடி போடுவோம், என்னன்னா ஏசி குடும்போ ஒரு நாள் கூட ஒத்துழைக்காது. ஒரு அரை மணி நேரம் ஏசி இல்லை கரண்ட் இல்லைன்னா படுத்து எடுக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் ஏதான ஒரு நாள் ஆதாரத்தை உப்பு கொஞ்சம் தூக்கலா இருந்தா கேட்கறதா, பிராரத்தத்தை விட வீணா இருக்குன்னா நாக்குதான். பிராரத்த கர்மா கூட நாமதனம் சொன்னா குறைஞ்சு போது இந்த நாக்கு நீளம் மட்டும் பெருமாள் கோவில் பிரசாத வழக்கம் நீளம் கொஞ்சம் பட்டாச்சாரியம் நன்னா இல்ல சொல்லலாம். முன்ன இருந்த பட்டாச்சாரியம் பண்ற மாதிரி புளியோதரை இல்லை, சக்கரை பொங்கல் ஓஹோன்னுதான் இல்லை, கொஞ்சம் அறவேக்காடா இருக்கு, நம்மளே அறவேக்காடு முழுசா வேகத்துக்கு தான் இங்க வந்திருக்கோம். இந்த பெருமாள் கோவில் பிரசாத வரைக்கும் அறவேக்காடு, இதுல நமக்கு பெருசா பக்தி இருக்கோ சத்த இருக்கோ விநியம் இருக்கோ இல்லையோ, கோவில்கள்ல போய் பட்டாச்சாரியர்கள் கொலை சொல்றதே தர்மமா வச்சிருக்கோம். நின்று பாருங்க கர்ம கிரகத்தை அப்ப தெரியும், எல்லாரும் ஏபிசிடி காப்பாற்றும், எம்பிஏ காப்பாற்றும், பிஇ காப்பாற்றும், அமெரிக்கா காப்பாற்றும், சிங்கப்பூர் காப்பாற்றும் போற சமயத்துல எங்க பெருமாளுங்களை காப்பாற்றுவான் தைரியமா நிக்கிறாள், அதுக்கே அவளுக்கு கோடான கோடி வர நமஸ்காரம் பண்ணுவாங்க. அதுவும் தமிழ்நாட்டுல நினைச்சா பூனல் அதுக்கெல்லாம் நினைச்சா குடுமி வைக்கலாம், இதுல பூனலையும் குடுமியும் வச்சுட்டு ஒரு பஞ்சகத்தத்தை கட்டிண்டு ஒரு அங்கவசத்தை கட்டிண்டு பைக்ல போறாங்க, பார்க்கறது சந்தோஷமா இருக்கு, என்ன தைரியமான. இதெல்லாம் நம்ம ஜனங்களுக்கு போறாங்க, பட்டாச்சாரியா பைக்ல போறா, பொங்காத்து குழந்தைகள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு பைக்ல போனா ஒத்துக்க முடியாது, பொங்காத்து மாமா ஒரு MBBS BA படிச்சுட்டு கார்ல போனா ஒத்துக்க முடியாது, வேதம் படிச்சவா கார்ல போகப்படாதோ, வேதம் படிச்சவா பைக் வச்சுக்கப்படாதோ, வேதம் படிச்சவா டச் ஸ்லைட் போன் வச்சுக்கப்படாதோ, என்ன அநியாயமா இருக்கு. இப்ப நான் லேப்டாப் நிறைய பேருக்கு படிக்கிறோம், என்ன அநியாயம். அல்ப ஏடிசி 26 எழுத்துக்கோள மரியாதை ஒண்ணுன்னா எங்க வேதத்துக்கு என்ன குறவுண்டோ, ராமாயண மகாபாரதத்துக்கு குறவுண்டோ, பிரபந்தத்துக்கு என்ன குறவுண்டோ, திருப்புகளுக்கு குறவுண்டோ, அரங்கு என்ன விஷயத்துக்கு குறவுண்டோ, எங்கிருந்தோ அந்த ஒரு ஆங்கிலேய பாஷை காப்பாற்றும்னா தெய்வ தமிழை காப்பாற்றாதோ வேத பாஷ சம்ஸ்கிருதம் காப்பாற்றாதோ? இதுவே சோறு போடுமா? இது போடாதோ? எப்பயோ வந்த பாஷை, இப்ப வந்த பாஷையே வெளிநாடு வரைக்கும் அழிச்சுட்டு போகணும்னா தேவபாவியான சம்ஸ்கிருதமும் தெய்வ தமிழும் மோட்சம் வரைக்கும் அழிச்சுட்டு போகணும். நல்லா ஞாபகம், பெரிய பாக்கியமே வேணும், பெரிய பாக்கியத்தை வேணும். கோவிந்த பூஜை பண்றதுக்கோ, ஒரு கைங்கரியம் பண்றதுக்கோ, ஒரு வேத மந்திரம் சொல்றதுக்கோ கோடி ஜென்ம சுகிருத்தம் ஒண்ணும் எல்லாருக்கெல்லாம் வாச்சுடாது. வேத மந்திரம்ன்றது பரபாக்கியமான விசேஷம், அல்பமாலாம் கிடைச்சுடா. அந்த ஆசை வேணும், அந்த ஸ்ரத்த வேணும், அந்த நம்பிக்கை வேணும், பகவான் கஷ்டம். அதனால லக்ஷ்மி சம்பந்தம் அப்படின்னா பகவத் கைங்கரியம் பண்றவாளுக்கு தான் லக்ஷ்மி கடாட்சம். அதுல லக்ஷ்மணனுக்கு லக்ஷ்மி சம்பந்தன்னு பேர். ஏன்னு கேட்டா 14 வருஷம் பெருமாளோட கூட நின்று கைங்கரியம் பண்ணிருக்காரு. இளைய பெருமாள்னே பேர் அவருக்கு, இளையாழ்வா அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவு அழகா கைங்கரியம் பண்ணிருக்கார். அவளை வாசல்ல நிக்க வச்சுட்டு ராமச்சந்திர மூர்த்தி யம தர்மராஜாவோட பேசியிருக்கார். அது என்னமோ தெரியல, வாஸ்துபடி அந்த இடம் தெரியலையா, இல்லாட்டி ஜோசியப்படி லக்ஷ்மண நேரம் தெரியலையா, இல்லாட்டி வாசிக்கல் மோதிரம் போடலையா, இல்லாட்டி நியூமராலஜி படி பேர் தப்பான்னு எனக்கு தெரியல. குருவாக வந்துட்டார், அதான் கஷ்டமே. வாழ்க்கை கஷ்டம் இருந்தா உடனே இவாழ்தான் ஓடும், அவசியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு உலகத்தை பத்தாத் வாசி எதுவும் தெரியுமா? லங்கை தான். ஆனா ராவணன் புத்தி சரியில்லை, இந்தியாவுக்கும் படாதவாறு வெட்டு. புத்தி சரியா இருக்கணும், புத்தி. பகவத் தியானம் பண்ணா புத்தி சரியாயிருக்குன்னா குப்பையில உட்கார்ந்தாலும் கோடீஸ்வரன் தான். வீடு என்ன பண்ணும் பாவம், அது தேவையின் இருக்கு. தேவையெல்லாம் மனசை போய் அழிக்கணும். பகவானத்தான் பிரிச்சானந்தம், பகவான் ஒருத்தன் தான் வசத்தி. வீடே இல்லாம பல கோடி பேர் இருக்காரு. ஏதோ வீட்டை இருந்துட்டு போயிருந்தோம், ஏதோ ஒரு வீட்டில இருந்து நாமத்துவம் பண்ணிட்டு வார வழியை பாருங்க. வாஸ்து தெரியுதுன்னு கிச்சனை கொண்டு பாத்ரூமா மாத்திரம், பாத்ரூமா கொண்டு பெட்ரூமா மாத்திரம் நல்லாவா இருக்கு கேட்கறதுங்க. கொஞ்சம் கூட நல்லா பக்தி பண்ணுங்க. பகவத் தியானம் தெரிஞ்சு பக்தி, பகவத் தியானம், நாமத்தினம், இதை மிஞ்சி உங்க காப்பாற்ற லோகத்தை ஒரு ஜந்து ஒரு வஸ்து கிடையாது. தெய்வம் பெருசு, தெய்வம் மட்டும்தான் ரட்சணை. என்னைக்குமே அன்னைக்கும் இன்னைக்கும் நாளும் காத்திருக்கா லக்ஷ்மணன் வாசல்ல குருவாக வந்துட்டார். பயம் வந்துடுத்து உள்ளதுக்கா அண்ணா கோச்சுப்பார், உள்ள வர வேணா குருவாக கோச்சுப்பார். ரொம்ப இதுதான் தர்ம சங்கடம்னு பேரு. உடனே லக்ஷ்மணன் பார்த்தா அண்ணா கோச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா பகவத் அபச்சாரம் மோட்சம் தரும். சிசுபாலன் சித்தியே மோட்சம் வாங்கிட்டா. கேட்பா செபிப்படும் கீழ்மை வசதிகளே கேட்கிறவாள்லாம் காது குத்திக்கிற மாதிரி திட்டி 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 திட்டியே 100 திட்டு திட்டி சிசுபாலன் மோட்சம் வாங்கிட்டான். அதனால பகவத் அபச்சாரம் மோட்சம் தரும், பாகவத் அபச்சாரம் எல்லாத்தையும் கரு. அதனால லக்ஷ்மணன் பார்த்தால் குருவாசுரம் தான் நீங்க போங்கோ உள்ள அப்படின்னா. ராமனும் யம தர்மராஜாவும் பேசிட்டு இருக்கா. யம தர்மராஜா மிஸ்டர் தான் கொடுத்தார், பகவான் எல்லாத்தையும் பிரித்து போட்டார். புல்லெருந்தாதி ஒன்றின்றிய எல்லாத்தையும் அயோத்தியாவுக்கு அழிச்சுட்டு போக போறேன். அதனால யாரும் பரமவாசம் கிடையாது, யாருக்கும் பூமியில மறுஜென்மா கிடையாது. என் அயோத்தியாவில் என் கோசல தேசத்தில் இருக்கிற அத்தனை வேலையுமே ஆச்சரியமா நான் பரமபதன் ஐஷிந்து போகும்போது ஐஷிந்து போயிட்டார். போகும்போது அங்க இருந்த ஹரியாசன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டார். ஏதாவது அவங்க 2-3 விட்டுருந்தா வச்சுக்கோங்கள, அயோத்தியா இஷ்யூவே வச்சிருக்காரு. எங்க ராமன் தான் அப்படின்னு சொல்லி எதையாவது காட்டிடுறான். ஒண்ணுத்த விடாம புல்லெரும்பாதி ஒன்றிந்தியே, ஒரு புல்லு எறும்பு ஒரு கல்லு ஒண்ணுத்தையும் வரல, ராமன் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டார். அதனால அயோத்தியா ராமனுக்கா இல்லையான்னு சந்தேகமே வந்து அவரே பகவான் கிட்ட எல்லாரும் ஐஷிந்து போக போறேன்னுறான். அதுக்குள்ள துர்வாசர் வந்துட்டால் சரி அது கிளம்பிட்டாரு. யமதர்மராஜா துர்வாசர் வந்தார், பகவானை பார்த்தார், சேமிச்சுட்டார், அவர் கிளம்பிட்டார். எல்லாரும் போயாச்சு. உடனே பகவான் டே லக்ஷ்மணா அப்படின்னு பகவான் கூப்பிட வேண்டாமா? நம்மள குரியர்காரன் கூட்டாச்சு, போஸ்ட்மேன் கூட்டாச்சு, தெருவில் போறவா கூட்டாச்சு, எல்லாரும் நம்ம பேரை ஏறந்துட்டாச்சு. பகவான் கூப்பிட வேண்டாமா? வாழ்க்கையில் ஒரு நாளாவது பகவான் இந்த சரீரத்துக்கு ஒரு பேர் இருக்கு, அதை சொல்லி அவன் கூப்பிட அறியேன்னு போய் நிக்க வேண்டாமா? பார்த்தசாரதி கூப்பிட வேண்டாமா? திருவிடவன் வராக கூப்பிட வேண்டாமா? 1,00,000 கோடி பத்மநாபர் கூப்பிட வேண்டாமா? ஏ குழந்தை வாயுங்க அப்படின்னு கே கூப்பிட வேண்டாமா? சுந்தர பரிபூரா வந்து அழக ராமாதான் கூப்பிட வேண்டாமா? பகவான் கூப்பிடறான், நம்ம காது கொடுத்து கேட்கறது இல்லை. பகவத்கீதை வாசிச்சா வச்சுக்கோங்களேன், அர்ஜுனன் கிருஷ்ணனை விதவிதமாக கூப்பிடுறத விட அர்ஜுனனை கிருஷ்ணன் விதவிதமா சொல்லுவான். கௌண்டேயா, குந்தி புத்திரா, ரொம்ப இருக்கும் ஆச்சரியமா கொஞ்சம் கொஞ்சம் கூப்பிடுவான். ஏ அர்ஜுனா, ஏ பாரதா, ஏ கௌண்டேயா, ஏ குந்தி புத்திரா, ஏ குடாதேயா, ஏ காண்டீபா, என்ன வார்த்தைகள் அசந்து போயிருக்க. இவன் ஜபிக்கணும் அர்ஜுனன் கிருஷ்ணான்னு ஜபிச்சதை விட கிருஷ்ணன் அர்ஜுனனை விதவிதமா ரசிச்சதுதான் ரொம்ப விசேஷம். பகவத்கீதை சுவாமி நம்மளை கூப்பிடணும், காது கொடுத்து கேட்கணும். மதுர துவனி, அதுவும் ராமன் கூப்பிட்டான்னா அந்த காம்பீரியம், ஹே லக்ஷ்மணா அப்படின்னு ஓடி வந்தா விளையாடுறார். கைய கூப்பினா சொல்லுங்க, என்னடா நான் சொல்ல சொல்ல மரமா நின்னியோ, யார் வந்தாலும் உள்ள விடாதேன்னு சொன்னேன், எப்படிதான் துர்வாசர விட்டார் அப்படின்னு. அண்ணா அவர் தான் ரொம்ப கோபிஷ்டர், உள்ள வரமாட்டேன்னா கோச்சிண்டு சாபம் கொடுத்துடுவார், அதனால உள்ளே வச்சு. அப்ப நான் கோச்சிக்க மாட்டேனோ, எனக்கு மரியாதை இல்லையோ, அவ்வளவு இலக்காரனாக போயிருக்கா அப்படின்னு. உடனே லக்ஷ்மணன் என்னன்னா கலம்புற சமயத்தை போய் இப்படி பேசுறேன் அமங்கலமா, நீங்க இப்படி பேசப்படாது, உங்களை எப்படி சமாதானப்படுத்தும், பாகவத பிரச்சாரம் பண்ணிடப்படாதோன்னு. நிஜமாவே பாகவத பிரச்சாரம் மட்டும் பண்ணிடவே கூடாது. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், பக்தின்றது ஒரு சின்ன கொடி மாதிரி, பாகவத பிரச்சாரம்ன்றது மதம் பிடித்த யானை போல. இந்த மதம் பிடித்த யானைக்கு முன்னாடி கொடி தாங்குமா, தங்குமா, போராட முடியுமா, காணாம போயிடும். பாகவத பிரச்சாரம் மட்டும் பண்ணவே கூடாது. எத்தனை பேர் பூரி ஜெகநாதனுடைய வகையாளர்களை பார்த்து கை தூக்குங்களோ, அவ்வளவு பேருக்கு சொன்ன ஒரு 50 பேர் கை கொடுக்க மாட்டேங்குது. சாயங்காலம் வரைக்கும் இந்த ஜெகநாத ரதத்துல ஏறினதும் இறங்கதும் ஜனங்கள் பாகவத கூட்டம் நெல்லு போல தெரியவில்லை. என்ன கூட்டம் ஜெகநாதனுடைய ரத யாத்திரைக்கு நீங்க உடைய கூறிய அப்படி அமளி மணி படிஞ்சு பாகவத தூசி நிறைய பேர் வீதியில பரவிடுவான். ஜெகநாத ரத யாத்திரைக்கு அப்புறம் என்ன இத்தனை தொண்டர் அடி பொடி தலைமையில விழணுமே, நான் உடம்புல பற்றெடுத்தனா போதும். பாகவதாருடைய திருவடி தூளிக்கு அவ்வளவு பெரிய பலம் உண்டு. ஜெகநாதன் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சரீரத்தோட இரண்டர கலந்த ஒரு மூர்த்தி பூரி ஜெகநாதன். எப்படி ஆண்டாள் திருப்பாராயிரம் ரங்கநாதனோட சரீரத்தோட இரண்டர கலந்தார்களோ, அதுபோல ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு பூரி ஜெகநாதனோட இரண்டர கலந்துட்டான். துவாரகாதீசனோட மீரா கலந்தான். இப்பேற்பட்ட பாக்கியம் இல்ல. இந்த சொன்ன அடிப்படைக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. அதனால லக்ஷ்மணன் சொன்னார், ஆனா பகவான் கோபம் வந்துருக்கு, என்ன வேணா நீ சொல்லு, நீ மரணா நின்னா என்னவா, நீ மரணாவே நின்றுடா, நீ மரணா போ அப்படின்னு நடுங்கிறா லக்ஷ்மணன். என்னென்ன கிளம்பும் பொழுது சாபம். உடனே பகவான் வந்து பக்கத்துல அந்த ஆலிங்கனம் பண்ணிருந்தான், லக்ஷ்மணா இது சாபம் இல்லையடா, என் கூட நீ இருக்கணுமே ஒரு சுயநலம் அப்படின்னு. லக்ஷ்மணன் கேட்டார், என்னன்னா நீங்க தான் கிளம்ப போடுற, நான் தான் உங்களோட வரேன், வாஸ்தவன் தான். ஆனா லக்ஷ்மணா, கர்ப்பவதியான சீத்தைய கொண்டு போய் காட்டுல விட சொன்னேன் பாத்தியா, அந்த பாவம் எனக்கு உட்கார்ந்துருக்கு, இந்த பாவம் தீரணும் அப்படின்னா அதுக்கு நான் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம்னா, 16 வருஷம் அசையா பிம்பமா கண்மூடி மௌனமா தியானத்திலே இருக்கும், இதுதான் பரிகாரம். கர்ப்பவதி சீதையை கொண்டு விட்டுட்டேன் இல்லையா ஒரு வண்ணான்னு சொன்னான், அது ராஜாவுடைய தர்மம் கொண்டு விட்டேன். ஆனா சீதையுடைய பர்த்தாவா அது நான் பண்ணது குற்றம். எவ்வளவு நுணுக்கம் பாருங்க தர்மத்துல, நிறைய தர்மம் உண்டு. சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், பாப தர்மம், ராஜ தர்மம், பிரஜா தர்மம், அப்பா அம்மா தர்மம், குழந்தைகள் தர்மம், பகவத் தர்மம், பாகவத தர்மம், நிறைய உண்டு. ஸ்ரீ தர்மம், புருஷ தர்மம், வியாபார தர்மம், குரு தர்மம், சிஷ்ய தர்மம், நிறைய உண்டு. மகாபாரதத்துல பீஷ்மர் எல்லாத்தையும் சொல்லிட்டுதான் கடைசியில விஷ்ணு சகஸ்ரநாமம்னு ஒரு தர்மத்தை சொன்னார். எல்லா தர்மத்தையும் சொல்றாரு. அந்த மாதிரி பகவான் சொன்னா, அதனால நான் அசியா பிம்பமா இருக்கணும்பா, என் கூட நீ இல்லைன்னா என்னால இருக்க முடியாது, அதனால நீ மரணா இருந்தா நான் அதுக்குள்ள வந்து சமம் பண்ணுவேன் அப்படின்னு. உடனே லக்ஷ்மணன் சந்தோஷப்பட்டா, சரி நான் இப்பியவா, இல்ல இல்ல நீ போய் மரணா நின்று துவாபரேகம் முடிஞ்சு கலியுகம் வரும்பொழுது நான் வரையிறேன். எவ்வளவு நாள் திரேதாயுதத்துக்கு அப்புறமா துவாபரேகம், துவாபரேகத்துக்கு 8,64,000 வருஷம், கலியுகத்துக்கு 432,000 வருஷம், கனி முத்தமே இப்பதான் ஒரு இலை விடலாமன் யோகம் பண்ணிருக்கு. 5,103 வருஷம் தாண்டின் உங்களதுதான். இன்னும் 426,000 வருஷம் பச்சம் இருக்கு. ஆனா நம்ம எல்லாம் கல்ச்சிய விளையாடலாம் பார்க்கவே மாட்டோம். இப்பதான் 5,103 அப்படி தாண்டி பொறுமையா போயிட்டு இருக்கான் கனி. கனிதான் முத்தவே அதுக்குள்ள முத்தி எடுத்துருவோம். களி முத்தி எடுத்துனா சாப்பிடறதுக்கு ஒண்ணும் கிடைக்காம எதிர்க்க யார் வேணாலும் யார் வேணா யார் வேணா அடிச்சு சாப்பிடலாம். அதான் களியுடைய கடைசி கோர பாண்டம். நமக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. நம்மளா துவாபரத்துக்கு பக்கத்தான் இருக்கும். 5,000 வருஷம்னா ஒரு கணக்குல சேர்த்தியே கிடையாது. அதனால களியில நான் பறக்க போறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப உடனே லட்சுமி சரி என்ன காதுன்னு கிடக்கிறேன் பாரத பூமி தானே. உடனே பகவான் தன் மோதிரத்தை கைட்டி கொடுத்தார். எந்த மோதிரத்தை ஆஞ்சனேய இடத்த கைட்டி கொடுத்து சீதாபிராஜன் இடத்த கொடுத்தாரோ ராமானு எழுதிருக்க அந்த மோதிரத்தை லக்ஷ்மண இடத்த கொடுத்தா லக்ஷ்மணன் அந்த கையில மாற்றிட்டு பூலோகம் முழுக்க பிரதட்சிணம் பண்ணார். அப்படி பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது தாமிரபரணி ஆத்தங்கரைக்கு வர அந்த ஆத்தங்கரையில வந்தான மோதிரம் தானா கை நழுவி கீழே விழுந்தது. உடனே அந்த இடத்துல ஆச்சரியமா ஆதிசேஷ ரூபமாகிய லக்ஷ்மணன் புளிய மரமா நின்றுட்டான். பிரேதாயுகத்துல வழிந்த புளியாயுதா கலியுகம் வரைக்கும் இன்னைக்கும் பச்சை பச்சேன்னு இருக்கான். அந்த திருப்புளியாழ்வாருக்கு உரங்காப்புளின்னு ஒரு திருநாமம் ராத்திரி ஆயிடுச்சுன்னா எல்லா புளிய மரியாதையும் இப்படி மூடி தூங்குறது மாதிரி. ஆனா ஆழ்வார்த்த மாதிரி திருப்புளி ஆழ்வார் வேலை மூடாது குளிச்சுட்டே உரங்காப்புளி சத்தியமா அப்படின்னு சந்தேகம் வந்துருக்குன்னா வைகாசி மாசம் விசாகாசிரம சமயத்துல ஆழ்வார் தன்னதுல ஒன்போதுங்கிற சேவம் உண்டு. அன்னைக்கு ராத்திரி 1 மணி 2 மணிக்கு கூட கோவில்ல போய் பெருமாளை தரிசனம் பண்ணலாம் உள்ள பிரதட்சணம் பண்ணலாம். அப்ப போய் திருப்புளி ஆழ்வார பாருங்க ஃப்ரெஷ்ஷா முடிச்சுட்டு இருப்பார். கண் பட்டதான் முடிச்சிருந்து எலை புளி கூட மூடி இருக்கார். உடங்கா புளி இந்த புளியமரத்துக்கு விசேஷம் பூக்கும் காய்க்கும் கழிக்காது அப்படியே காஞ்சு போகுது. மற்ற மரங்கள்லாம் பூக்கும் காய்க்கும் பழுக்கும். திருப்புளியாழ்வார் மட்டும் பூப்பா காய்ப்பா காஞ்சு போயிடுவார். பழுக்கவே பழுக்காது. அப்படி ஒரு உரங்கா புளி. லக்ஷ்மணன் இந்த நம்மாழ்வார் பலவேதம் யாருன்னா ஸ்வயம் ராமன். திருக்குறுங்குடி நம்பி ராமன் தான். அதனால ராமனே சடகோபனா வந்துட்டா இந்த திருப்புளியாழ்வார் ஸ்வயம் ஆதிசேஷ அவதாரம். போய் தொட்டு பாருங்க ஆதிசேஷ மாதிரி தான் இருக்கார். அதனாலதான் அந்த முந்தில வந்து சடகோபன் உட்கார்ந்துட்டார். 16 வருஷம் அம்மாவுக்கு பால் குடிக்கல, மல மூத்திர விசர்ஜனம் பண்ணல, ஆனா உடம்பு வாழல, ஜம்முன்னு வளர்ந்துட்டே இருக்கு. அப்பாவும் அம்மாவும் டே டியூட்டி நைட் டியூட்டின்னு போட்டு காவல் காத்தன் இருக்காங்க. உலகிறாங்களுக்கு ரொம்ப வருத்தம். என்னதான் அழகா ஒரு குழந்தைய பெற்றோம், அம்மா மம்மன் தான், அம்மா பசிக்கிறது, அம்மா வா அப்படின்னு மழையில சொல்ல வேண்டாம். அதானே குழந்தை கழகு. ஒரு வார்த்தை பேசல, சிரிக்கல, அழல, கோச்சிக்கல, புலம்பல. ஆனா இதெல்லாம் தானே அழகு. இந்த குழந்தைகள் இத்தனையும் பண்ணாதான கேட்ட பண்ணணும் இல்லையா? கேட்ட காரணமா இருந்தவரும் அழகு. என்ன பண்றது குழந்தையும் பிம்மமும் ஒண்ணு ஏன்னு கேட்டா ரெண்டும் எந்த சமயத்துல என்ன பண்ணணும் அதுங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது. மெட்ராஸுக்கு மழை ஒரு அழகு எதிர்பார்க்கணும் திடீர்னு மழை பெய்யாது. மழை பெய்யும் நடத்த பெய்யாது. காத்து அடிச்சுட்டு போயிடும். மழை இல்லையா அப்படி குறைய ஆட்டு இருக்காங்க. நீ மழை வர போறதுன்னு குறைய இருக்கணும்டா. ஒரு ஓரத்தை கூட துணி கூட மழை பெய்யும். இதுதான் பரபிரம்ம விஷயம். பரமாத்மாவுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இந்த குழந்தை எந்த சேவையும் பண்ணாலும் தேவையான உட்கார்ந்து இருக்கு. ஆனாலும் அப்பா அம்மா அப்படி பார்த்து வளர்த்துட்டு இருக்கா. அங்க வளர்க்கற சும்மா பார்த்துட்டு இருக்கு அவ்வளவுதான். அதுவா வளர்ந்துட்டு இருக்கு. அம்மாவுக்கு மனசு கேட்கல. குழந்தை முடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. 1 வயசா இருந்தா அழகா 6 மாசத்துக்கு அன்னப்பிராசனம் பண்ணலாம், 8 மாசத்துக்கு காது குத்தலாம், அழகா 1 வயசுக்கு மொட்டை அடிக்கலாம், எல்லாம் பண்ணலாமே. 6 மாசம் ஆயிருக்கா அதுக்கு அன்னம் சாப்பிட தகுதி வந்தது அன்னப்பிராசனம். பகவானுக்கு நிவேதனம் பண்ணப்பட்ட அன்னத்தை கொடுக்கணும், அது நல்லா சாப்பிடணும். குழந்தை நல்லா அம்மா மடியில ஏறி தானா இறங்க தெரிஞ்சிருச்சுன்னா அப்பதான் அதுக்கு காதுல காது குத்தணும்னு ஒரு சம்பிரதாயம் சாஸ்திரம் அப்படிதான் சொல்றது. எதுக்கு காது குத்தணும் அப்படின்னா அந்த காதை கவனிச்சு பார்த்தோம்னா கர்ப்பத்துல ஒரு சிசு படுத்துட்டு இருக்குமே அந்த மாதிரி ஒரு பொசிஷன். அதுல எந்த இடத்த காது குத்துறோமோ அது கண்ணோட பாயிண்ட். சோ காது குத்தினா கண்ணுக்கு நல்லது. அதனாலதான் மூக்கு குத்துறது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக. மோதிரம் போடுறது எல்லாம் அக்குபிரஷர். மோதிரம் போடுறது, மெட்டி போடுறது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த காலில் கலங்க போறது. காரணம் இல்லாத ஒரு விஷயம் நம்முடைய சனாதனமான இந்து தர்மத்துல ஒண்ணுமே கிடையாது. நல்லா ஞாபகம், எல்லாத்துக்கும் காரணம் என்று தெரிஞ்சுக்கோம். கோடி விஷயம் உண்டு நம்முடைய சனாதனமான தர்மத்தை. இந்த குழந்தைக்கு அதெல்லாம் ஒண்ணு மண்ண முடி நின்னா வளர்ந்துருக்கு. அம்மாவுக்கு மனசு கேட்கல, கொண்டே நின்னா வாடி கொண்டு போய் விட்டுட்டாங்க. அது அறிய முடியா தான காய கொண்டதாக வந்துருக்கு. காரிமாறும் கொண்டைனே அதுக்கு பெயர். அம்மாவுக்கு பார்த்தா குழந்தைக்கு எல்லாமே செயின போடலாம், தோடு போடலாம், ஒண்ணும் பண்ண முடியாது. பாட்டு உட்கார்ந்துட்டு மரம் துருத்துல உட்கார்ந்து உடனே அம்மா பார்த்தா இந்த குழந்தை வேற ஒண்ணு சாப்பிடறது இல்லை. சரி, ஏதாவது அலங்காரம் பண்ணணும்னு சொல்லி பகுல புஷ்பம், பகுல புஷ்பம்னா மகிழம்பு. உலகத்தை ரொம்ப மெலிசா லேசா இருக்க ஒரு புஷ்பம் தான் மகிழம்பு. இதுன்னு இருக்கும், கழுத்துல போட்டுருந்தாலும் வரி தெரியாது, கனம் தெரியாது, வாடவாட வாசனை வேற ஜாஸ்தியா. அதெல்லாம் மகிழம்புடைய குணம். சம்ஸ்கிருதத்துல பகுல புஷ்பம்னு பேரு. உடனே அழகா அந்த பகுல பூவெல்லாம் எடுத்து மாலை கட்டி கழுத்துல போட்டு கொண்டையில சுத்தி விட்டு கையில எல்லாம் வளையல் மாதிரி, தோல் வளையல் கை வளையல் மாதிரிலாம் கட்டி விடுதா. பகுல புஷ்பத்தையே ஆபரணமா தரிச்சதுனால பகுலாபரணம்னு ஒரு திருநாமம் சடகோபன். சடகோபன் மாறன் பகுலாபரணன். பகுல புஷ்பத்தை ஆபரணமா தரிச்சதுனால இப்படி நாலு பையனுக்கு ஒரு வருஷம் ஆச்சு, ரெண்டு வருஷம் ஆச்சு, மூணு வருஷம் ஆச்சு, நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு வருஷம் அப்பா அம்மாவும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா குழந்தைக்கு. பதினாறு வருஷம் தபசு முடிய போறது. உடனே அந்த சடகோபம் பார்த்தா சரி, பதினாறு வருஷம் பரிகாரம் முடிய போறது, மீதி இன்னொரு பதினாறு வருஷம் பூமியில வாழணும் தீர்மானம் பண்ணிட்டு வந்திருக்கா. இந்த மீதி பதினாறு வருஷத்துல இந்த வேத சாரத்தை எல்லாம் தமிழ்படுத்தி கொடுத்துடணும்னு ஒரு சங்கல்பம். பகவானுக்கே வேதத்தை தமிழ்படுத்தணும்னு தோணித்தனா தமிழ் எவ்வளவு வசத்தின்னு பார்த்துட்டோம். சம்ஸ்கிருத வேதம் ரிக் யஜுர் சாமம் அதர்மம், இந்த நாலு வேத சாரத்தையும் அப்படியே தமிழ்ல கொடுத்துடணும்னு ராமரூபமான சடகோபனுக்கு சுதயத்துல ஒரு சங்கல்பம். இந்த தமிழ கொடுத்துட்டோம் அப்படின்னா ஜனங்கள் மீண்டு போவார்கள் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணீங்க. அப்ப ஒரு பார்த்தா நம்ம சொன்னா எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஆள் வேணும், ஸ்டெனோகிராஃபர் வேணும், சொல்ல சொல்ல எழுதுறதுக்கு ஒரு பிஏ வேணுமோனு, பர்சனல் அசிஸ்டன்ட் வேணுமோனு. எப்படி வேதவியாசர் சொல்ல சொல்ல மகாகணபதி அழகா எழுதினாலும், முதல்ல பத்து ஸ்டெனோகிராஃபர் மகாகணபதியா உள்ளது, அதுக்கப்புறமா தான் மற்றவாங்களா சந்தத்தை வளர்த்தி கடகடகரை காட்டணும் அவருக்குதான் முதல்ல தெரியும். ஏன்னா மகாபாரதி வேகமா சொல்ல 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 மகாகணபதி கடகடகரைதான் எழுதுறார். அதுவே வேதவியாசர் சொன்னார் புரிஞ்சுட்டு எழுதணும்ட்டார். மகாகணபதி சொன்னார் நான் எழுதுற வேகத்துக்கு நீங்க சொல்லணும்ட்டார். இந்த ரெண்டு பேர் போட்டியில மகாபாரதம் படிக்க முடியாம உனக்கு போயிருக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டம், உலகத்த கஷ்டமான சம்ஸ்கிருதம் எதுன்னா மகாபாரதம். அதுக்கு அடுத்தது ஸ்ரீமத் பாகவதம். மூணாவதா கலியுகத்துல ஒண்ணு நாராயணி. எங்க உழைக்கிறது எங்க வைக்கிறது கண்டே இருக்க முடியாது. ரொம்ப சுலபமான சம்ஸ்கிருதம் அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணம். குழந்தை கூட வாசிக்கணும் சம்ஸ்கிருதம். ரொம்ப சுலபமா வாசிக்கணும்னா முதல்ல ஸ்ரீமத் ராமாயணத்தை வாசிக்கணும். நாராயணிய கடைசியா தான் வாசிக்கணும். அம்மா அதுக்கு அதுக்கு போட்டி போட்டு அதோட ஒருபடி மேல ஒரு சம்ஸ்கிருதம் ஒண்ணு இருக்கவங்கள நிகமாந்த மகாதேசிக கிரந்தங்களை வாசிக்கும். சத்தியமா வாய் நாக்கு தொடரும், எப்படி திரும்பறதுமே தெரியாது. கஷ்டம் அந்த மாதிரி இவர் பார்த்தா நம்ம வேதத்தை சொல்ல யாராவது தமிழ்ல எழுதிந்தா தேவலை அப்படின்னு நினைச்சா கலியுகம் மேல வந்துடுச்சு. எல்லா சோம்பேறிகள் கூட்டம். எப்ப படுக்கலாம், எப்ப தூங்கலாம், வீட்டுல ஆள் இல்லையா தூங்கலாம், ஞாயிற்றுக்கிழமையா தூங்கலாம், மூணு நாளைக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறதுல நாலு ஐம்பதுக்கு எழுந்திருக்கும் அவ்வளவுதான். மூணு நாளைக்கு முன்னாடி சீக்கிரம் எழுந்துட்டேன், என்னமோ மூணே முக்காக்கு எழுந்தா மாதிரி அஞ்சு மணிக்கு பதில நாலு ஐம்பதுக்கு எழுந்துட்டோம். உடனே யாரோ பால் காரணம் எடுத்து பக்கத்தா அந்த நாய் குறைச்சிருக்கும். சுவாவமே பயம், அதனால எழுந்திருக்கும். இந்த பத்து நிமிஷம் தூங்காதத பத்து நாள் குழம்பி டெய்லி மத்தியானம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்கி பத்து மணி நேரம் தூங்கி காம்பன்சேட் பண்ற கூட்டம் நம்ம எல்லாம் வாழ்க்கை இன்னி வரைக்கும் போதிக்காத ஒரே காரியம் தூக்கம். என்ன பாரா போன தூக்க தூங்கி தொலைய வேண்டியிருக்கேன். ஒரு நாளா யோசனை பண்ணிப்பா யாரா கை தூக்குங்களோ, அது தூக்க முடியாது, கண்டமா தெரியும். ஏன்னா ரொம்ப பிடிச்ச விஷயம் ட்ரெயின்ல உட்காந்து இதெல்லாம் ஒரு சத்தங்கத்திலேயே தூங்குவோம். நாங்கள் எல்லாமே சின்சியரா அப்படியே டென்ஷனா கதை சொல்லிட்டு இருக்கோம். ராம விஷயம் நான் கேட்கிற அப்படியே உரிதாமா இருந்தா அப்படின்னு நமக்கு சந்தேகம். அந்த கதை ஒழுங்கா சொல்லுமா இல்லையா? அவ்வளோ தோதிக்கிறது இந்த கதை ஏன் இப்படி இருக்கு? அதுவும் முதல் நோயாளரை சாப்பிடுவோம். இந்தியாவுக்கு உங்களால சொல்லல, பல இடங்களில் சொல்றேன். எப்படிதான் அது தூக்கம் வருதுனே தெரியாது. சட்டம் கட்ட தூங்குவா, பஜனை தூங்குவா, பாம்பேல கையில நின்றுட்டே தூங்குவா. அப்படி ஒரு கூட்டம் அது தூக்கம் இருக்க வருதோ, அது ஒரு அலாதிதான் வச்சுக்கோங்க. அது குழந்தைங்களுக்கு சுபாவமாக சீக்கிரம் எழுந்துடும். அப்போ கூட அம்மா சாட்சிக்கோ சாட்சிக்கோ டைம் இருக்கு, இன்னைக்கு லீவு தான். வினயத்தோட ஆசையோட ஜனங்களுக்கு நல்லது பண்ணுமென்ற ருச்சியுடைய ஒருத்தம் வேணும். லோகக்ஷேமார்த்தமா ஒருத்தம் வேணும், சும்மா கிடையாது. லோகக்ஷேமம் வேணுமோன்னு லோகத்தினால் அக்கறை இல்லாத ஒரு காரியம் பண்ணா சோசியல் சர்வீஸ் கிடையாது. தற்பெருமை லோகத்தினால் அக்கறை இருக்கதா, சோசியல் சர்வீஸ் பத்தி பேசவே மாட்டா, ஆனா அழகா பண்ணுவாங்க. அதுதான் விசேஷம், அதுதான் சர்வசிரேஷ்டம் அந்த லோகத்தில். அதனால தாத்தா சடகோபம் அப்படியே அரசு ஆராய்ச்சி பார்க்கிறார். பூமி முழுக்க எழுந்தாலும் ஆராய்ச்சி பார்க்கிறார். ஏன்னா சுவாமி ஆச்சு, அதனால என்ன தெரியும் இருக்கு. இப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல அயோத்தியாவில் உட்கார்ந்து இருக்கிற மதுரகவி ஆழ்வார் தோன்றிடுச்சு. கரெக்டா வந்துட்டு தள்ளிங்க மதுரகவி ஆழ்வார் கிடைக்கும் இருக்கும். மதுரகவி ஆழ்வார் அப்பதான் அயோத்தியா வந்து ராமன் அனுபவிச்சிருக்கார். பத்ரியே கூப்பிட்டுருக்காரு. ஆனா அயோத்தியா ராமன் அல்லவா, அதனால அயோத்தியாவில சரைவு நதிக்கரையில உட்கார்ந்து ஆனந்தமா நித்தியம் நாமஜபம் பண்ணிட்டு அயோத்தியா ராமன் அனுபவிச்சு இருக்கிற மதுரகவி ஆழ்வார மனசால ஸ்மரிச்சுட்டா சடகோபம் ஸ்மரிச்சுட்டா. அழகா சனிக்கிழமை 16 வருஷம் ஆயிருக்கு. நம்ம சடகோபுரத்துக்கு 16 வயசு ஆயாச்சு. மதுரகவி ஆழ்வார் ராத்திரி தூங்கிட்டு இருக்கா. மகாத்மா தான் தூங்க மாட்டா அப்படிலாம் கிடையாது. சாதாரண மனுஷால போலதான் அவளை இருக்கும். ஆனா மனசு தெய்வத்தினிடத்துல பூரணமாகும். எவ்வளவுதான் மகாத்மா அப்படின்னா என்னமோ இப்படிதான் இருக்கிற நீங்களா ஒரு முடிவு தந்துடாது. மனசு தெய்வத்தினிடத்துல இருந்தா அவர்கள் பாகவதா மகாத்மா. இவ்வளவுதான். இதுக்கு மேலதான் ஒரு லட்சணமே வேண்டாம். அவ சீக்கப்படாது, விளையாடப்படாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப குதூகலமா இருக்கா. சைத்தன்ய மகாபிரபு தான் சின்ன வயசுல அவ்வளவு குறும்பு பண்ணியிருக்காரு. காலம் கிடைக்க சாதாரண காலம் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு அவ்வளவு உபகாசம் பண்ணியிருக்கா. நிறைய பேர் மகாத்மாக்கள் பார்க்க, சில பேர் அப்படி தியானத்தை தேவையில் இருக்கா. மத்தவாறு அந்த சீண்டி விடுறது, விளையாடுறது எல்லாம் உண்டு. நிறைய மகாத்மாக்கள் லட்சணம் அப்படின்னா ஹிருதயத்துல தெய்வ சிந்தனை இருக்கு. மகாபாரதத்திலேயே தர்ம வியாதர்னு ஒருத்தர் காண கிடைக்கிற அவரிடத்துல போய் உபதேசம் வாங்கிக்கோன்னு சொல்லி ஒரு ஸ்திரீ ஒரு பிராமணன் அனுப்புறார். இவர் போய் யார் தர்ம வியாதம்னு மார்க்கெட்ல தேடுற, மார்க்கெட்ல கடை வச்சிருக்காரு. நிறைய பேர் இடத்துல கேட்கிறார் தர்ம வியாதர் யாரு அப்படி. தர்மம் தெரிஞ்ச வியாதர் உடனே அவர் காமிக்கிறார், அதோ அவர் தான் அப்படின்னு. ஆத்தா தூக்கி வாரி போடுற ஒரு கசாப்பு கடைக்கார், இறைச்சி வெட்டி வச்சுட்டு இருக்கா, அவர் தான் தர்ம வியாதர்னு தூக்கி வாரி போடுறது பிராமணருக்கு. ஒரு கசாப்பு கடைக்கார என்ன தர்மத்தை தெரிஞ்சிருப்பான், இவரு என்ன ஞானம் உண்டு நினைச்சார். உடனே அங்கே தர்ம வியாதர் பிராமணரே, அந்த பத்திவரத சொல்லி அமைச்சவர் நீர்தானே, வெயிட் பண்ணுங்க, வேலையை முடிச்சுட்டு வரேங்க, தூக்கி வாடி போட்டது பிராமணனுக்கு. கசாப்பு கடைக்காரனுக்கு நான் அந்த பத்திவரத்துக்கிட்ட திட்டு வாங்கினு தெரிஞ்சு போயிடுவேன் கொக்கென்று நினைத்தாயோ பொங்கனவா அப்படின்னு பத்திவரத திட்டி அனுப்பிட்டாரு. அவர் வந்து கேட்கிறா அவ்வளவு அழகா இவர் கீதையை சொல்றார். வியாத கீதையினே மகாபாரதத்தில் கசாப்பு கடைக்காரனா இருக்கிறனால அந்த பொண்ணு ஞானம் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஞானம் எங்க வேணா வரும், செந்தாமரை சேர்த்துலதான் மலர்றது. ஆனாலும் அதுக்கு பகவானுடைய திருமே நிலை அதிகாரம் நிஜமாவது அந்த பலம் அதுக்குதான். இன்னைக்கும் பார்க்கலாம் ஜெகன்னாத ரத யாத்திரை பிராமணாலா போய் மரத்தை அறுத்துருக்கும், பிராமணாலா போய் ரதத்தை தயார் பண்ணிட்டு இருக்கோம். பக்தர்கள் தான் பண்றா, அழகா பகவான் ஏறி போயிட்டு தானே இருக்கான். இன்னைக்கும் பார்க்க சாரதி ஸ்ரீரங்கநாதனுக்கு எல்லாம் துணி துவைக்கிறதுக்கு ஒரு வண்ணான் கூட்டம் உண்டு. பிராமணாலா போச்சுட்டு இருக்கும், அந்த வண்ணான்கள் எல்லாம் துவைக்கிறதுனால பெருமாள் செம்மனு போட்டு இருக்கா. நம்ம போச்சோம்னா 4 நாளே பெருமாள் தரமாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாம் கை பலம் இல்லை, எல்லாம் மிஷின்ல போட்டு திருப்பி திருப்பின கூட்டம். அவெல்லாம் அடிச்சு தோச்சு எல்லாருடைய மனசையும் அடிச்சு தோச்சு சுத்தம் பண்ற பார்த்தசாரதியின் வஸ்திரத்தையே ஒருத்தன் துவைக்கிறான். எப்பேற்பட்ட பாக்கியம் கோட்டும் ஜென்மத்து குருத்தம். எல்லாரும் போகிற கோவிலுக்கு வரணும், புஷ்பம் வாங்கிட்டு வரணும். ஆனா இந்த புஷ்பம் விற்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அவளுக்கு அத்தனை பாக்கியம். நம்மளாம் ஒரு மலை ரெண்டு மலை வாங்கி பெருமாளுக்கு சேர்க்கணும். அவங்க அத்தனை பெருமாளுக்கு போய் சேர்ந்துடுறது, பெருமாள் மறந்துடுவாரும். சுதாமான்ற ஒரு மாலாதாரன் வீட்டுக்கு போய் கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணா அப்படின்னு பாகவதத்துல காண கிடைக்கிற பக்தி. குலத்தினால ஒரு பிரயோஜனம் இல்லை, ஜாதியினாலே பிரயோஜனம் இல்லை. ஹதயத்திலே சுத்தமான பக்தி இருந்தா அவர்கள் பாகவதர்கள். அவர்கள் ஜாதி பார்க்கப்படாது, குலம் பார்க்கப்படாது, கோத்திரம் பார்க்கப்படாது, கர்மா பார்க்கப்படாது, அவ வயசை பார்க்கப்படாது, அவ பணத்தை பார்க்கப்படாது, அவ புத்திய பார்க்கப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. ஞாபகம் பக்தி ஹயம் தான் முக்கியம். அழகா அந்த மதுரகவி ஆழ்வார் பிராமணர், சடபேதம் பிராமணன் கிடையாது. இந்த மதுரகவி ஆழ்வார் அழகா ராசி மலமூத்த விசர்ஜனத்துக்காக எழுந்து வெளில வரார். அப்ப மலமூத்தம் போலாம் வரும்போது தூரத்துல பார்த்தா தென் திசையிலேருந்து ஒரு பெரிய வெளிச்சம். இப்படி பார்த்தா சரி ஏதோ காட்டு தீ போல இருக்கு, இல்லாட்டி ஏதோ நகரங்கள் தீ பிடிச்சு எரியறது போல இருக்குன்னு போய் படுத்துட்டார். திருப்பி அடுத்த நாள் அதே சந்தர்ப்பத்துல மூத்திர விசர்ஜனம் பண்ணணும்னு உடம்பு சொல்றது. உடனே எழுந்தால் வெளில வந்து பார்த்தா அடுத்த நாளும் அதே வெளிச்சம். இது என்னடா, அது ரெண்டு நாளாவா எரியறது காடு, ரெண்டு நாளாவா ஒரு நகரம் எரியறது அப்படின்னு அனுப்பி போய் படுத்திருக்காரு. திரும்பி அடுத்த நாள் வர அதே டைமுக்கு, அடுத்த நாள் அதே வெளிச்சம். இப்படி ஒரு நாலஞ்சு நாள் போச்சு. மதுரகவி ஆழ்வார் தாத்தா, அப்ப மதுரகவி தான் ஆழ்வார் கிடையாது. உடனே அழகா மதுரகவி ஆழ்வார் தாத்துதா, இல்ல இது சாதாரண லௌகீகமான வெளிச்சம் இல்லை, இது அப்ராக்கிருத திவ்ய மங்கள தேஜஸ். அப்ராக்கிருதம்னா உலகியலுக்கு அப்பாற்பட்டது. பிராகிருதம் அப்ராக்கிருதம், உலகியலுக்கு அப்பாற்பட்ட திவ்யம் அப்படின்னா தெய்வீகம் அர்த்தம். திவ்ய பிரபந்தம்னா தெய்வீகம் பொருந்திய பிரபந்தம், திவ்ய தேசம்னா தெய்வீகம் பொருந்திய தேசம். எல்லாத்தையும் திவ்யமா இருக்கணும். காபி ரொம்ப திவ்யமா இருக்கணும், நீர்போ ரொம்ப திவ்யமா இருக்கு. திவ்யம்னா டேஸ்டின் அர்த்தம் கிடையாது, திவ்யம்னா தெய்வீகத்தன்மை நிறைந்தது, குறைவில்லாத தெய்வீகத்தன்மைக்கு திவ்யம் அப்படின்னு. இது அப்ராக்கிருத திவ்யமான மங்களகரமான தேஜஸ், ஒரு பெரிய வெளிச்சம் தெரிஞ்சிருச்சு. அதே மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துருக்கு, என்னதான் வெளிச்சம், எங்கேருந்துதான் வரதுன்னு பார்ப்போம் அப்படின்னு கிளம்பரா மதுரகவியார். பகலெல்லாம் தூங்கி ராத்திரி எல்லாம் தென் திசை நோக்கி நடந்து வரா. அயோத்தியாவிலிருந்து நடந்து 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 ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வரா. இங்க இருக்கும், இங்க இருக்கும், இங்க இருக்கும், இவர் எங்கெல்லாம் இங்க இருக்கும்னு நினைக்கிறோம் அதை தாண்டி தென் திசையில வெளிச்சம். இப்படியே பார்த்துட்டு வந்தால் இந்திய மலையை தாண்டி வந்துடுச்சு. இந்திய மலைக்கு அப்புறமா தான் தட்சிண பாரதம், திரமிட தேசம். உடனே இந்திய மலையை தாண்டினோடனே அவர் நினைச்சார், அப்போது நிச்சயமா திருப்பதி யாத்திரா இருக்கணும். ஏன்னா கலியுக வரது குறை ஒன்றும் இல்லாத ஏதும் தரமிற்கும் கருணை கடலன்மை என்றும் இருந்திட ஏது குறை என. கலியுக வரதன் அப்படின்னா சீனிவாசன் கூட்டத்தை வச்சே முடியும் அப்படின்னா, அத்தனை ஜனங்களுக்கும் ஸ்ரீ பிரசாதம். அது சீனிவாசன் லெவலே தனிதான். என்ன கூட்டம், அம்மா எத்தனை ஜனங்கள். உலகத்துல முடினாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஆனா திருப்பதியில போய் முடி கொடுத்தா கூட மோசம் கிடையாது. அப்படி ஒரு திவ்ய தேசம். கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் விருப்பு என்ற மிகமாந்த மகாதேசிகர் சொல்றா. கண்ணனோட திருவடியை பார்க்கணுமா, நேர திருப்பதி போவோம். அவன் தான் கண்ணன் சார், பகவத்கீத கண்ணன். மாமேகம் சரணம் ரஜன், ஒரு கையை தனக்கு காட்டி ஒரு கையை திருவடிக்கு காட்டி என் திருவடியை பிடிச்சுக்கோ மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ற ஒரு சுவாமி சீனிவாசன். மலையப்ப சுவாமி ஜனங்கள், எத்தனை மூட ஜனங்கள். மலையப்ப சுவாமி வரும் வருவார், அன்னாட மேட்சிகள்லாம் வருவார், கையில பைசாவே இருக்காது. பாத யாத்திரா மதராச நிறைய பேர் பாத யாத்திரை போடுறோம், நடந்து நடந்து மலை ஏறி லைன்ல நின்று. நமக்கெல்லாம் பொறுமையே கிடையாது, ஆனா திருப்பதி போனா மட்டும் பெருமா வந்துடும். இங்கே தான் வருமே தெரியல. மூணு மணி நேரம் நின்று, அஞ்சு மணி நேரம் நின்று, பத்து மணி நேரம் நின்று கலந்தாலும் தோணாது. அவர் பாவப்பட்டாத சுத்தி எட்டு மணி நேரம் நிற்போம், கடைசியில ஒன்றரை நிமிஷம் கூட பார்க்க மாட்டோம். ஆனா அப்பா ஆனா என்ன நம்ம பார்க்கல, அவர் நம்மளை பார்த்துட்டார். நம்ம யாருமே பூரணமா சீனிவாசனை பார்த்ததே இல்லை. அந்த வரிசையில திரகண்டி 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 ஒரு கண்ணு தள்ளுறதுல அவன் நம்மளை பார்த்துடுறான் பாருங்க. அந்த ஒன்றரை நிமிஷத்துல ஒரு சந்தோஷம் இருக்கிறாங்க. அது மலையை பார்த்து அதனால அவர் பார்த்தா திருப்பதியாகத்தான் இருக்கும்னு வந்தார். வெளிச்சம்னா சத்தியமா பூலோக வைகுண்டம் ரங்கம் எங்கும் சுத்தி ரங்கம் போ. ரெண்டு ஆசங்களை நடுவில் சம்மன் ஒய்யாரமா அந்த சுவாமி படுத்திருக்கிறத பார்க்கறதுக்கு காண கண் கோடி வரும். என்ன அழகு, என்ன ஒய்யாரம், ராஜாதிராஜ இந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு யானை குதிரை கோமாதா எல்லாம் வந்து நிக்க ஒரு வீண வாசிந்து திருப்பள்ளி எழுச்சி பாட. மதுவாவே ரங்கன் ரங்கன் தான் ரங்கா. நிஜமாவே இந்த காவேரி ஆட்டம் கரைகள சல 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 அந்த காற்று படுத்துக்கு அழகே கரைதான். மூலோட வைகுண்டம் ஸ்ரீரங்கம் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் கொண்டாடின ஒரு சுவாமி ரங்கராஜன். குழலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூரின் எழுதமல பூவழகர், என் நரங்கத்து இன் நமுதர் என்ன வார்த்தை ஆண்டாளுடன். சரி ஸ்ரீரங்கம் தான் நினைச்சு அழகா ரங்கன் என்ன பார்த்துட்டு ராத்திரி கொட்ட 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 முடிச்சுட்டு பாப்பா ஸ்ரீரங்கத்தை தாண்டி கண்டிச்சில இவருக்கு தூக்கி வாரி போடு. ஸ்ரீரங்கத்தை தாண்டி என்ன கண்டி செய்ய போகிறது? சரி அப்ப ஸ்ரீரங்கநாதனுடைய தெற்கு வீடு ஒன்று உண்டு. ரங்கநாதனுடைய தெற்கு வீடு திருக்குறுங்குடி சுந்தர பரிபூரண நம்பிராயருடைய கோட்டை. அதனால சரி அங்க போனாலும் அங்க வந்துட்டார். திருக்குறுங்குடி வந்துட்டார், அதையும் தாண்டி வெளிச்சம் தெரியல. இதனாவது அதையும் தாண்டி வெளிச்சம் தெரியறது பார்த்தா தாமரவணி ஆற்றங்கள் பக்கமா வெளிச்சம். நிஜமாவே ஜெய்போ தாமரவணி மாதா கீ. தாமரவணி மாதா இன்னும் வசத்தி அழகா தாமரவணி ஆற்றங்கள்ல வெளிச்சம் தெரியல. நடந்து 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 போனேன்னா நம்ம ஊர் பக்கம் போல அவர் திருக்கோளூர் வாசி ஆச்சு. இதனாவது நவதிருப்பதி பெருமாள் பக்கம் போகிறதே வெளிச்சம் அப்படின்னு பார்த்தா கொண்ட கொண்ட முடிச்சுட்டே இருக்கார். அழகா ஆழ்வார்த்தனர் திருக்குறுகூர் வந்தவர்கள் வெளிச்சம் மறைஞ்சு போயிடும். உடனே அந்த ஊரில் இருக்கிறவர்கள் கேட்டார், என்ன விசேஷம், இந்த ஊர்ல ஏதான விசேஷம் உண்டானா? பக்கத்து ஊருக்காரன் நிறைய பேர் தெரியும். உடனே எல்லாரும் கேட்டார், இந்த ஊர்ல ஏதாவது விசேஷம் உண்டு? அப்ப ஒருத்தர் சொன்னார், மதுரை வழியாரே ஒரே ஊருதான் விசேஷம் நம்ம ஊர்ல. நீங்க நம்ம ஊர்ல ரொம்ப வருஷமா இல்லையோ? ஆமா, நான் கஷேத்ராட நம்பிக்கா கலியுகம் வரதுன்னு. நம்ம ஊர்ல ஒரு பிள்ளையாண்டா பிறந்தான். இந்த கலி பிறந்த 43 நாள் வைகாசி விசாக தண்ணி ஒரு பிள்ளையாண்டா பிறந்தான். நம்ம உடையார நம்பிக்கும் காரியாருக்கும் ஒரு பிள்ளை பிறந்தான். மாறுனு பேர் வச்சிருக்கா. அந்த பிள்ளைய வந்து சாப்பிட மாட்டேங்கிறான், அழ மாட்டேங்கிறான், சிரிக்க மாட்டேங்கிறான், மலமூத்திர விசர்ஜனம் பண்ண மாட்டேங்கிறான். பிறந்த 12வது நாள் நம்ம ஆதிநாதர் கோவில்ல ஒரு புளியமரம் இருக்கும்னா ஆமாம், அதுல உட்கார்ந்து தவறு பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பயமா இருக்கு. அது எப்போதும் மகாத்மாவை கண்டு பயப்படுற லோகம், கெட்டவாழ பார்த்து சந்தோஷப்படுற லோகம், பணத்தை பார்த்து பயப்படுவாங்க. அது அடிக்காது, திட்டாது, ஏமாத்தாது, பொய் சொல்லாது, நம்பிக்கை துரோகம் பண்ணாது, முதுகலை சுட்டாது. ஆனா மிருத சரீரத்தை கண்டா நடுங்க உடம்பு. உசுருள்ள மனுஷனால பார்த்தா பயப்படும், பயமே வந்து தொலை மாட்டேங்குது. ஏன்னா என்ன பண்ணும்னு தெரியாது. பாம்புன்னா கொச்சம், சிங்கம்னா பாய், மாடுன்னா முத்தம், கழுதம்னா உதைக்கு, எல்லாம் எல்லாம் சேர்ந்து பண்ணாதான் மனுஷன் பண்ணணும். அதனால கண் கண்காணாத தூரத்தை நிற்க மனுஷா பக்கத்தே போகக்கூடாது. சாஸ்திரம் சொல்றது இந்த பசுமாறு மற்ற மிருகங்கள்லாம் காத்து நடக்கிறது, புல்லெல்லாம் அப்படியே இருக்கும். மனுஷன் ஒரு 10 நாள் ஒரு புல்லு மேலே நடக்கட்டுமே, புல்லே இல்லாம போகுது, புல்லே வளராது, ஒட்டையடி பாது. அவ்வளவு நல்ல உத்தமர்கள் நம்ம எல்லாம். நம்ம நடந்தா புல்லு கூட முளைக்காது. பயங்கரமான கூட்டம், பயங்கரமான கூட்டம். அதனாலதான் மனுஷா இதை போகாதீங்களோ ஒதுங்குங்கோ ஒதுங்குவோம் எல்லா பிரிவாலும் தலபாட அடிச்சுட்டேன். எல்லாம் விபரீதமா தானே பார்த்தோம். எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கு. கலி கோரம் ஒரு பழைய பாட்டு ஒரு நாள் தவம் பண்ணிட்டு இருக்கான். என்ன போறது ஏதா போறதோ தெரியல. ஒன்னும் சாப்பிடல, ஆனா நன்னா வளர்ந்துருக்கான். 16 வயசு சம்மன் இருக்கான். இது ஒண்ணுதான் அதிசயம். முதலில் யாரும் புரிஞ்சிருக்கு. அப்ப இந்த பயனுடைய திவ்யமான வெளிச்சம் தான் அங்க வந்திருக்கு. எங்க இருக்கு ஆழ்வார்த்த நகரி, எங்க இருக்கு அயோத்தியா,
இங்கேருந்து அந்த வெளிச்சம் காட்டுமா அப்படின்னா அப்ப என்ன ஒரு தேகர் தடகோபடுத்தி இருந்திருக்கும். எலக்ட்ரிசிட்டி லைட்லயே அழகா போக்கஸ் லாம்ப்லாம் வச்சா 1000 வாட் பல்புன்றா, பிளட் லைட் மேட்ச்ன்றா, மிட் நைட் கிரிக்கெட்லாம் நடக்கிறது. அந்த வெளிச்சமே ஒரு சூரிய சக்தி அளவுக்கு ஒரு வெளிச்சம் தர முடியும்னா அந்த சூரியனுக்குள்ள இருக்கிற சூரிய நாராயண தியானம் என்றா உடம்புலே இவ்வளவு வெளிச்சம் வராதா? அது இவர் ஸ்வயம் சூரிய நாராயணன் தான், ராமன் தான். பரமாத்மா எவ்வளவு வெளிச்சம் இருக்கும். சாஸ்திரம் சொல்லும் பொழுது 1000 கோடி சூரிய பிரகாசம் அப்படின்னு, 1000 கோடி சூரிய பிரகாசம், ஒரு சூரியனே கண்ணால பார்க்க முடியும், 1000 கோடி சூரிய பிரகாசம் இங்கேருந்து அயோத்தியா வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த வெளிச்சம் அவரை வழி நடத்தி திருக்குருகூர் கழிந்து வந்துரு. உடனே நேர பார்த்தார் மதுரகுடியா, நம்ம சயலவை பார்க்கணும் அப்படின்னு போய் பார்த்தான். போய் பார்க்கிறார், ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கார். பத்மாசனம் போட்டு சின்முதிரியை வச்சிருந்து காளிமாறன் பண்டையோட உடம்பு முழுக்க அழகா வகுல புஷ்பங்கள் ஆபரணமா தரிச்சென்று வகுலாபரணனாக சடகோபனாக மாறனாக ஆச்சரியமா பிள்ளையா 16 வயசு இருந்தார். அருந்து நீச்சம் பலத்து லேசா ஜம்முன்னு இருக்கான் பல. இப்படி பார்க்கிறார், இந்த உடம்பு முழுக்க அப்படியே தேஜஸ் பல 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 ஜொலிக்கிறோம். உடனே மதுரகவியார் பார்த்தா, இவருடைய தேஜஸ் தான் எனக்கு அயோத்தியால தெரிஞ்சிருக்கு, இவருக்கு காது கேட்குமான்னு பார்க்கணும். ஆனா கலியுகத்துல காது கேட்டாலும் கேட்காம இருக்கும். நம்மளாம் சத் விஷயங்கள்ல காது கேட்கறது இல்ல, துஷ்ட விஷயங்கள்ல காது நன்னா கேட்கறது. அச்சுதோதையே அம்பரீஷனை பத்தி சொல்லும் போது சொன்னா, அவன் தன் காதுகளை பகவத் குணானுபவங்களை கேட்பதற்காக வச்சிருந்தான். ரித்து மகா சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் பாகவத்தை காண கிடைக்கிற சொல்ற, ஆயிரக்கணக்கான காது குடு சத்விஷயம் கேட்கணும் சார். ரொம்ப பலமுடைய இந்திரியம் எதுன்னா இந்த காதுதான். இந்த காதுதான் ரொம்ப பலமுடையது. இது நல்ல விஷயங்களை கேட்க 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 வாழ்க்கை ரொம்ப சுகமா ரொம்ப பீஸ்ஃபுல்லா போகும். இந்த கண்டறியும் கேட்டுதான் டென்ஷன் தான் நம்புதான். இவருக்கு காது சரியுந்தோ பார்க்கலாம் சொல்லி ஒரு பெரிய குண்டுகள் எடுத்து போட்டார். மொத்தம் வரணும் போட்டார். இது வரைக்கும் எத்தனையோ பேர் இந்த சடகோபனை கண்ணை முடிக்க வைக்கணும்னு சொல்லி கையை தட்டி பார்த்தா, ஓ அப்படி தட்டி பார்த்தா, அப்படி தட்டி பார்த்தா, என்னமோ பண்ணி பார்த்தா எதுக்கும் கண்ணு திறக்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கானே கலியுகத்தை தபஸ் பண்ணிட்டு இருக்கா. யாரும் பக்தியோட கண்ணு திறக்கிற முயற்சி பண்ணல. இந்த பிள்ளையான நான் கண்ணு திறக்கிற திறக்க வைக்கிறேன் அப்படின்னு பெட்டி கட்டின்னு வந்துட்டான் மாதிரி. ஆனால் கண்ணே படக்கல. இந்த மதுரையார் ஒரு கண்ணை தூக்கி தோப்பு போட்ட உடனே 16 வருஷம் தபஸ்ல இருந்த கண்கள் அது மலர் விழிச்சதான். சிங்கினி வாழ் செய்த தாமரை பூப்போரே சிங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாரோ. ஆண்டாள் செஞ்சவன் இந்த பரதநாட்டியம் மாடுறவெல்லாம் காலில் ஒரு சலங்கை கொடுத்துருப்பார். இந்த சலங்கையில பார்த்தோம்னா தாமரை முத்து மாதிரியே இருக்கு. வர இப்ப தாமரை முத்துக்குள்ளதான் ஒரு சிங்கினி இருக்கும். இப்படி அது ஃபுல்லா மூடிருக்காது, இப்படி திறந்திருக்காது, அப்படி வாயை நீக்கி விட்டுருப்பான். இப்படி ஆட்டி பார்த்தோம்னா அந்த கண்ணு அது உள்ள கம்பெனி லேசா தெரியும். இந்த குழந்தைகள் சில குழந்தைகள் தூங்குவோம் அரக்கன் முடிந்து தூங்கும். அதுதான் ஆண்டா சொல்ல, சிங்கிரிவாய் செய்த தாமரை பூக்கோடு செங்கன் சிறு சிறுதே எம்மேயாவோ. கண்ணை பாதி மூடி பாதி கண்டு அது லேச ஒரு பாடு பிரகசிதம் செய்ய பிரேம வீக்ஷணம் திகரணம் சதே தியானங்கள். கோபிகா கேட்ட கோபிகள் சொல்றா, இந்த கண்ணு லேச பாதி மூடி பாதி கடன் அது அழக ஒரு காதலா ஒரு பாக பாடுதா அப்படின்றான். பூரி ஜெகநாதன் மாதிரி கிடையாது, ஃபுல்லா திறந்துகண்ணு. ஜெகநாதன் கண்டு பார்க்க முடியாது, உள்ள இழுத்து உள்ள போடணும். பாதி திறந்திருக்கா மூடி இருக்கான்னு தெரியாதபடி ஒரு திருக்கண்கள் சீனிவாசன் போல பாப்பசாரர்கள் நல்ல மறவ வைத்த திருக்கண்கள், கலந்து மூடிந்து இருக்கும்படியான அழகான ஒரு திருக்கண்கள் அகந்த போறா. அதனால அந்த கண்ணை திறந்து பார்க்கற 16 வருஷம் தியானத்துல இருந்து பெத்த அப்பா அம்மாவ கூட பார்க்காத கண்கள் முதல் முறையா மதுரையுடையார பார்த்து. இப்படி இருக்கும் கொஞ்ச நேரம் நம்ம கண்ணை மூடின்னு பகவத் தியானம் பண்ணிட்டு கண்ணை திறந்தாலே கண்கள்ல அவ்வளவு ஒரு அழகு வந்துடும், காருண்யம் வந்துடும். 16 வருஷகால பரியந்தத்தோடைய தபஸ் அப்படி கண்ணை திறந்தோன்னு கண்கள்லே நபிய தீக்ஷன் பிரகசித்தம் பிரிய பிரேம தீக்ஷணம். ரமண மகரிஷி ஒரு ஃபாரினரை பார்க்கலையா, அவ்வளவு கேள்விகள் வந்தான். எல்லா கேள்வியும் இன்னைக்கு கேட்டு தெளிஞ்சுடணும்னு இவரை பொறுமையா ஒரு பார்வை பார்த்தா, அவன் இவரை பார்த்தா, அந்த பார்வையிலேயே நயன தீட்சையிலேயே எல்லாம் இருந்திருக்கு. ஒரு கேள்வி அவன் கேட்கவே நமக்கு கூட அவனோட மகிமை புரிய அவனுக்கு இருந்து அந்த மாதிரி அழகாக திருக்கங்களை மலரை விழிச்சு ஒரு பார்வை பார்த்துட்டான். உடனே மதுரையாள் தானா கைய கூப்பிட்டார். ஓ, இது காது கேட்கறதே, இந்த மகாத்மா வாய திறந்து பேசினா நன்னார். ஆனா கழிவுகள் எல்லாரும் பேசுறார், அதான் கஷ்டம். விஷயம் தெரிஞ்சதா பேசவே மாட்டேங்கிறார், விஷயம் தெரிஞ்சதா பேசினா கேட்கவே மாட்டேங்கிறார். இவடலுடன் என்னதுமோ யார் யாரோ பேசுற எல்லாத்தையும் கேட்டு இருக்கும். தமிழ்நாட்டில் கேட்கவே வேண்டாம், நாஸ்திகவாதி தெரிஞ்சுட்டு பேசுறாங்க. என்ன பேசுறோம், அவளுக்கும் புரியல நமக்கும் புரியல. டிவியில மாத்தி மாத்தி வாஸ்துவை பத்தி பேசுறா, ஜோசியத்தை பத்தி பேசுறா, ராசியை பத்தி பேசுறா, ராசி கல்ல பத்தி பேசுறா, எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேன் பேசிட்டே இருக்கா. அதனால பார்த்தா இவர் பேசினா நன்மை இருக்குமே அப்படின்னு சொல்லி உடனே மதுர கவியா அழகா ரகசியமா கேள்வி கேட்கிறார். செத்த திண்பயிற்றில் சிறியது திறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். ரொம்ப அழகான ஒரு ஆத்ம ரகசிய விஷயம் பார்க்கறது அல்பகரமா இருக்கும் கேள்வி. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். நமக்கு தோண செத்தது ஏதாவது பறக்குமா, அது ஏதாவது தின்னுமா, உடனே பாக்டீரியா வைரஸ் அப்படின்னு நினைக்கும். இவர் கேள்வி கேட்டுட்டார். மத்தவாளுக்கெல்லாம் ஆச்சரியம், இவ்வளவு நாள் கண்ணு திறக்காத குழந்தை கண்ணு திறந்து இருக்கு. இந்த குழந்தை ஆனா ஆனா படிச்சது இல்லை, பள்ளிக்கூடம் போனது இல்லை, இந்த மதுரையாக இந்த கழகத்துக்கு புத்தியே கிடையாது, இந்த பயிரை போய் கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு. ஆனா அந்த குழந்தை அழகா சிரிச்சது, முதல் தடவையே வாழ்க்கையை சிரிச்சு கொடுத்து குழந்தை சிரிச்சுட்டே பதில் சொல்லிடுத்து, அத்தை தின்று அங்கே கிடக்கும். பெரிய ஆத்ம ரகசியம் செத்தது அப்படின்னா அச்சேதமான சரீரம், இது ஒண்ணும் கிடையாது, இது ஒண்ணும் கிடையாது. இது உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கிற வரைக்கும் ஆடும் பாடும் பேசும் கேட்கும் அழும் புலம்பும் கோருகும் போகும் விழும் நடுங்கும் பாட்டு பாடும் திட்டும் எல்லாம் பண்ணும். மகாபாபி கூட செத்து போயிட்டா வச்சு தேவையு கிடக்கும் அந்த மிருத்த சரீரம். அப்ப அதை கொண்டு நெருப்புல போட்டாலும் அது ஒண்ணும் தெரியாது, ஐஸ் பெட்டிக்குள்ள வச்சாலும் தேவையே இருப்பான். உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மா இருக்கிற வரைக்கும் எல்லாம் தெரியும். செத்ததின் வயிற்றில் சிறியது, சிறியதுன்னு ஆத்மா ரொம்ப நுண்ணியது. எவ்வளவு நுண்ணியது அப்படின்னா அவ்வளவு சின்னதான் அந்த ஆத்மா. அது விசேஷமா பகவானுடைய ரோமக்கால பல பேர் பிரம்மாண்டங்களை வைக்கலாம், அதுல நிறைய ஆண்டங்கள்ல ஒரு அண்டம் நம்ம இருக்கும். அந்த ஒரு அண்டத்துல நம்ம தான் ஒத்தியிருக்கோம், அத்துணூட நம்மளே இருக்கணும்னா அந்த ஆத்மா எவ்வளவு சின்ன இருக்காது. இந்த ஆத்மாவுக்கு சைஸ் எல்லாம் கிடையாது. குண்டா இருக்கிறவாளுக்கு குண்டு ஆத்மா, ஒல்லியா இருக்கிறவாளுக்கு ஒல்லி ஆத்மா, எலும்புக்கு சின்ன ஆத்மா, யானைக்கு பெரிய ஆத்மா கிடையாது, ஒரே சைஸ் தான். அவ்வளவு சின்ன ஒரு பசுவுடைய வால் இருக்கிற ஒரு முடியை எடுத்து அதனூரை குண்டா போட்டு அந்த நூத்துல இருந்து ஒன்னு எடுத்து அதனூறு குண்டா போட்டு அதுல இருந்து ஒரு குண்டு எடுத்து அதனூறு குண்டா போட்டு அதுல இருந்து ஒன்னு எடுத்து அறநூறு குண்டா போட்டு அதுல இருந்து ஒன்னு எடுத்து அறநூறு குண்டா போட்டு அதுல இருந்து ஒன்னு எடுத்து நூறு குண்டா போட்டா எட்டு வருமோ அதை விட சின்னது ஆத்மா. நல்லா அந்த ஆத்மா ஜோதி ஸ்வரூபம். சரீரம்ன்றது நமக்கு பிராரப்த கர்மானு ரூபமா வாய்ச்சிருக்கு. அதான் கேட்கிறார், செத்ததில் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். இந்த ஜீவனோட இந்த சரீரத்துக்கு ஒரு சம்பந்தம் வந்தா இந்த ஜீவன் என்ன பண்ணும், இதுதான் அந்த கேள்வியோட அர்த்தம். செத்ததின் வயிற்றில் செத்ததுல அச்சேதனம், இது அச்சேதன சரீரம் தான். சேதனம் உள்ள இருக்க ஆத்மா ஈஸ்வரன் பரமாத்மா. அதனால செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு சார் சடகோபன் பிரிச்சிருந்தே சொல்லிட்டா, அத்தை தின்று அங்கே கிடக்கும். இது எந்த சரீரத்தை அடைஞ்சிருக்கோ அந்த சரீரத்துடைய சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கும். ஒரு மான் சரீரம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மான் சரீரத்துக்கு ஒரு ஆத்மா இருக்கு. என்ன பண்ணும், இந்த மானுடைய ஆதாரம் புல்லு இதெல்லாம் தானே, அதை சாப்பிடும். மானா இருக்கிறதுனாலேயே சுவாவமாகவே சிங்கம் புலி இதுகிட்ட பயம் உண்டு. எங்கேயாவது சிங்கம் கேட்டா தாவி குதிச்சு ஓடி
தானாகவே ஒரு ஆண்மானா இருந்த பெண்மான் இடத்துல ஒரு காதல், பெண்மானா இருந்த ஒரு ஆண்மான் இடத்துல காதல், இப்படியே அத்தை நின்று அங்கே. அதே ஆத்மா அடுத்த ஜென்மால சிங்கமா சிங்க உடம்புல வந்துட்டு வச்சுக்கோங்களேன், உடனே மான அடிக்கணும்னு பாரு. பூர்வ ஜென்மத்தை நான் மானா இருந்தேனே, புல்லு தின்னேன்னு தின்னாரு. சரீரத்துக்கு தகுந்த நான் மாறி மான அடிக்கலாமா மாட்டை அடிக்கலாமா, புலி பதிச்சாலும் புல்ல தின்னாலும் இல்லையா, இந்த சரீரத்துடைய சுவாவத்துக்கு தகுந்த நான் மாறி இந்த ஆத்மா மான அடிக்கும். அதே மனுஷ சரீரம் மனசு எடுத்து வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏற்ற மாதிரி ஆண் சரீரமா இருந்தா பெண் சரீரத்தை நடத்த ஒரு காமம், பெண் சரீரமா இருந்தா ஆண் சரீரத்தை நடத்த ஒரு காமம். புறக்கிற இடம் சுத்தி இருக்கிற மனுஷா இதை கொண்டு குணம் சுவாவம் எல்லாம் மாறும். இதே பாரிங்க பிறந்ததுனால அதுக்கு ஏற்ற மாதிரி குணம், பாரத பூமியில பிறந்ததுனால சத்தங்கத்த உட்கார்ந்து இருக்கு. இப்ப ஒரு ஒரு மணி நேரமா சத்தங்கம் நடந்துட்டு இருக்கு, இத்தை தின்று இங்கே கிடக்குது. எத்தனை மணிக்கு சத்தங்கம் முடியும்? வெள்ள போவே முதல்ல கண்ணு உங்க செருப்பு எங்க 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 வேணும் அத்தை தின்று அங்கே அதுல யாராக எடுத்துட்டு வேணும் இங்க சத்தங்க பேசும்போதெல்லாம் ஆஹா கையெல்லாம் குப்பி தலையெல்லாம் ஆகுது. ஆகுது போய் சூப்பர் சிங்கரோ இல்ல அதி கோடீஸ்வரனோ கையில் ஒரு கோடியோ பார்த்தா அத்தை சென்று அங்கே நாளை தாத்தால ஒசாமா பின்னர் செட்டு போயிட்டா, இல்லாட்டி நான் யாரும் செட்டு போயிட்டா அத்தை சென்று அங்கே தாத்தி சொத்தனத்தை தான் பார்த்துக்கலாம் அத்தை சென்று அங்கே கல்யாணத்துல கல்யாணம் ஆற்றுல வருதுன்னா அத்தை சென்று அங்கே ஆத்தை யாராவது போயிட்டாங்க அத்தை சென்று அங்கே சரியத்தர் யாரு வந்தா ஆசிரம் போய் டாக்டர் எப்ப வருவார் எப்ப வருவார் அத்தை சென்று அங்கே செத்திக்கு போனோம்னா அது அத்தை சென்று அங்கே கிடக்கும், ரிப்போர்ட் அவர்களுக்கு அத்தை சென்று அங்கே கிடக்கும், ரிப்போர்ட் வந்து அத்தை சென்று அங்கே கிடக்கும், கடைசியில் உசுறு போகிற சமயம் உசுறு போகவே அத்தை சென்று அங்கே கிடக்கும். என்ன வார்த்தை தெரியுமா? அது பகவத்கீதையில இரண்டாம் அத்தியாயம் முழுக்கவே இந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி தான் பகவான் பேசுறார். பகவான் பலவிதமா சொல்லி கூட புரிய வைக்க முடியாத ஆத்ம தத்துவத்தை நாலு வார்த்தையில நம்மால் நிரூபணம் பண்றார். அத்தை நின்று அங்கே கிடக்கும். எல்லாரும் சின்ன குழந்தையா இருந்தோம், பொம்மையை குடிச்சுட்டு அத்தை தின்று அங்கே கிடந்தோம். கொஞ்சம் பெருசானோம், பள்ளிக்கூடம் போனோம், புத்தகம் இதெல்லாம் அத்தை தின்று அங்கே கிடந்தோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா அத்தை தின்று அங்கே கிடந்தோம். அப்புறமா அவரோட வேலை சம்பளம் அத்தை தின்று அங்கே கிடக்கும். அப்புறம் கல்யாணம் மனைவி ஆட்டுக்காரர் குழந்தை அத்தையை தின்று அங்கே கிடக்கும். வீடு கட்டினா அத்தையை தின்று அங்கே கிடக்கும். கார் வாங்கினா அத்தையை தின்று அங்கே கிடக்கும். டிராபிக்ல மாட்டினா அத்தையை தின்று அங்கே கிடக்கும். இதுதான் அது. இதுக்கு நடுவில் இங்கயா சத்குரு கிட்ட மாட்டிட்டோம் வச்சுக்கோங்களேன், அவர் பகவன் நாமத்தை சொல்லி பகவான காட்டி கொடுத்தாருனா அத்தையை தின்று அங்கே கிடக்கும். ரொம்ப பலமுடைய வாக்கியம். என்ன தமிழ் பாருங்க, அத்தை தின்று அங்கே செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தா எத்தை சென்று இங்கே கிடக்கும் அத்தை சென்று அங்கே கிடக்கும். முதற்கவியார் சாத்தா நீரே சத்குருநாதன் தெரிவிச்சுட்டார். சடகோபனுக்கு வயசு 16, நம்மாழ்வார் அவ்வளவு அழகா 16 வயசுக்கார், முதற்கவியாழ்வார் 70-80 வயசு. சாத்தா துவாபரிகத்திலேயே வந்தவர். ஆனா அவர் இந்த தாத்தா போய் இந்த 16 வயசு பயிரை சேவிக்கலாமா அப்படின்னா ஞானவான், ஞானம் தெரிஞ்சு, ஞானம் தான் வசக்தி. சரீரத்துக்கு வயசு இருக்க தெரிஞ்சு, ஞானம் தான் வசக்தி. லவகுசா உட்கார்ந்து ராமசபையில ராமாயணம் சொல்றான். ராமச்சந்திரமூர்த்தி சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்து இந்த குழந்தைகள் தன்னை மறந்து கதை சொல்றது கேட்டு 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 கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இந்த பக்த ஜனங்கள்லாம் உட்கார்ந்துருக்கு அயோத்தியா வாசிகள்லாம். அப்ப ஒரு பக்கத்துக்கு தொடைய தட்டி என்னமா இருக்கு யார் நம்ம ராமன் கதை அப்படின்னு திரும்பி பார்த்தா அவரு ஆமாண்டார். இந்த தொடைய தட்டி பக்கத்துக்கு ராமன், ராமன் ஜனங்களோட ஜனமா வந்து உட்கார்ந்து ராமாயணம் கேட்டான். அவன் ராமாயணத்துக்கு ஏற்றம், ராமாயணத்துக்கு ஏற்றம் ராமனே கேட்டது, சகசநாமத்துக்கு ஏற்றம் கிருஷ்ணனே கேட்டது, அஷ்டபதிக்கு ஏற்றம் கிருஷ்ணனே எழுதினது, நாராயணியத்துக்கு ஏற்றம் குருவாயூரப்பனே தலையாக்கினது. புவனத்துக்கு ஒரு ஏற்றம் உண்டு, சும்மா கிடையாது. அவ்வளவு விசேஷம், ஞானம் தானே தெரிச்சு. மதுரவதியார் திருவரையில விழுந்துட்டார். அடியேன் சுவாமி பாகானுதாசன் அடியேன் சிஷ்யனா அங்கீகரிக்கணும்னு சத்வித்தி பிரணிபாதேன பரிபிரத்தேன சேவையா உபதேசியன் தேனியான ஞானினக தத்துவ தர்ஷினக. பகவான் கீதையில சொல்றோம், பணிந்தும் பணிவிடை செய்தும் கேட்கிற முறைப்படி கேட்டால் தத்துவத்தை அறிந்த ஞானிகள் உனக்கு உபதேசம் செய்வார்கள். பணிவு வேணும். லௌகீகமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னாலே அவ சொல்றபடியா கேட்க வேண்டியிருக்கா இல்லையா? சைக்கிள் ஓட்டுவது எப்படி அப்படின்னு புத்தகத்தை படிச்சுட்டு யாரோ சைக்கிள் ஓட்டிட முடியுமா? சமையல் செய்வது எப்படி படிச்சுட்டு அப்படியே சமையல் செய்ய முடியுமா? சொல்லி கொடுக்க முதல்ல அடுப்புல பாத்திரத்தை வீங்கி புத்தகத்தெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்ல, அடுப்புல பாத்திரத்தை வைக்கணும், தண்ணியை ஊற்றணும், புளிய போடணும், உப்பை போடணும், காயை திருப்பி போடணும், மூடி வைக்கணும், 10 நிமிஷம் கழிச்சு இறக்கினா குழம்பு ரெடி. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா ஆகவே இல்லை, ஏன்னா அடுப்பை பத்த வச்சு. குரு வேணும். லௌகீகமான விஷயத்துக்கே ஒரு குரு அவசியம். இப்ப சொல்றதையெல்லாம் மொபைல் போன் வச்சுருக்கோம், ஒருத்தர் சொல்லி கொடுத்தா தானே வர்றது, இல்லாட்டி வந்துடுறதா? அல்பமான லௌகீக விஷயங்கள் ஒண்ணு வேண்டாம். சின்ன குழந்தையா இருக்கும், சண்டையில மலமூத்திரம் போயிட்டு இருக்கும், இங்க போகக்கூடாது, பாத்ரூம் குள்ள போகணும்னு அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பிறகுதானே தெரியாது. சின்ன வயசு ஆளுக்குள்ளது மான அவமானம் தெரியாது, சட்ட போகலாம் அப்படி ஓடுவோம். உடனே அம்மா சொல்றா, சீ ஷேன்ஷே பப்பிஷேன் அவெல்லாம் கிண்டல் பண்றா பாரு, வெக்கமில்லாத இருந்த நமக்கு ஷேன்ஷேன்னு ஒன்னு சொல்லி கொடுத்து வெக்கப்பட வச்சு வஸ்திரம் முடித்திக்கணும்னு சொல்லி கொடுக்கறது ஒரு அம்மா வேண்டி. பள்ளிக்கூடம் போய் ஏபிசிடி படிக்க வேண்டியிருக்கு, ஆனா ஆழமா படிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கே ஒரு குரு வேணும்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் எந்த உலகத்தை நம்ம இருக்கோமோ அந்த உலகத்தை எல்லாம் நடத்திருக்கக்கூடிய பரம காரண வஸ்துவ ஆதி மூலத்தை அறியணும்னா அதை நன்னா தெரிஞ்சதா இருந்து பக்குவமா சொல்லி கொடுத்தாதானே புத்தியில உரைக்கும். அதுவும் இருக்கிறதோ கலியுகம் புத்தி மந்தம். வேத நூற்றிலாயம் 100 மனிதர்களாம் புகுவரேறு பாதியும் உறங்கி போகும் நின்ற திருப்பதனையாண்டு தேவை பாலவனதாகும் பிணிபதி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் நரங்கமான் நகருளானே சொல்றது இப்படியாழ்வார். திருமாலை வித்திய பிரபந்தத்தை சொன்னார். 100 வருஷம் வாழ்ந்தோம்னா கேரண்டி கிடையாது. ஒருகால் 100 கொடுத்தோம்னா பாதியும் உறங்கி போகும். இன்னைக்கு உங்க வயசு எல்லாம் பார்த்துக்கோங்க, இதுல பாதி ஆயுசு நீங்க என்ன பண்ணீங்கன்னா நல்லா தூங்கிருக்கு. சின்ன வயசா இருக்கோ எதோ அம்மா அப்பா வளர்க்கடா யார் எதோ பேதை பாலகனதாகும் நின்றதில் 15 பேதை பாலகனதாகும் திணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டும். இவ்வளவு நம்ம ஆயுசு. அதனால இது ரொம்ப நாள் டைம் கிடையாது, நம்ம கிடையாது. ஒரு குருவை பிரிச்சுக்கணும், அவர் சொல்றபடி நடக்கணும், பகவானை பார்க்கணும். அதுல புத்திசாலி குருவன் பகல்லாவும் இல்லாமல் குருவன் 5 வயசுல குருவை பிடிச்சுட்டான். 5 மாசத்துல சுவாமியை பார்த்துட்டான். 5 மாசத்துல தெய்வ பார்க்க முடியுமானா? 5 நிமிஷத்துல கூட பார்க்கலாம். குருவிடத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருந்து அவர் சொல்படி அப்படியே கேட்டா தெய்வம் அவர் சொடுக்க போற நேரத்துல வந்து நிற்கும். குரு இட்ட வழக்கு பகவான். அதனால ஆச்சாரியம் வேணும் 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 ரொம்ப விசேஷம். ஆச்சாரியம் இல்லைன்னா ஒண்ணு நடக்காது. ஸ்ரீரங்கத்தில் ஒரு தயிர்காரி இருந்தா, சில இடங்களில் திருமலைன்னு காண கிடைக்கிறது. ஒரு தயிர்காரி இருந்தா ராமானுஜர் மடத்துக்கு நித்தியம் தயிர் கொடுத்துருந்தான். ஒரு சந்தர்ப்பத்தில் மடத்துல தனம் இல்லாம போயிருக்கு. தயிர்காரி நயனையும் எச்சரிக்கிறார், பணம் கொடுங்க பணம் கொடுங்க பணம் கொடுங்க பணம் கொடுங்க பணம் கொடுங்க. நியாயம் தான் வேண்டாம். அப்ப ராமானுஜருடைய சிஷ்யர்கள் தான் சொன்னா, அவசரப்படாது, அப்புறம் தரணும் அப்புறம் தரணும், மடத்துல பணம் இல்லை அப்படின்னு. ஒரு நாள் ரொம்ப பொறுத்து பொறுத்து பார்த்துட்டாரு. கடைசியில ஒரு நாள் சொன்னா, உங்களுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் மேல என்னை கொண்டு போய் ஆச்சாரியிடத்தை விடுங்கோ, நான் போய் சுவாமி ராமானுஜரிடத்தை பேசிக்கிறேன், அதெல்லாம் கொண்டு விடுங்க. நான் மென்னு முழுங்கி ஒரு வழியா சுவாமி ராமானுஜரிடத்துல போய் சொன்னான். உங்களை பார்க்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறான். நாங்க எவ்வளவு சமாதானம் சொன்னோம் சுவாமி, உங்களால முடியல, அதனால தேவி அவளுக்கு ஏதானும் சொல்லணும், கொஞ்சம் சமாதானம் சொன்னா கொஞ்ச நாள் பணத்தை பத்தி கேட்காம இருப்பாங்க. உடனே அழகா வர சொல்லுப்பா, அவளுக்கு நம்ம கடன் பட்டிருக்கோம், பதில் சொல்ல வேண்டியது என் கடமை, வர சொல்லுதா. அழகா தயிர்காரி வந்தா கையை கூப்பிட்டா, அழகா சேவிச்சா ராமானுஜர், அடியாள் சுவாமி தண்டம் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா.
இந்த மாதிரி இப்படி தையல் கொடுத்தேன், அது பாக்கி இருக்கான், பணம் கொடுக்கலன்னு சொன்னா மடத்துல கனவரவு ரொம்ப குறைவா இருக்கு, அவ்வளவு தூரம் இல்லை, அதனால இப்போதைக்கு பணம் தரும்படியான நிலைமையில நாங்க இல்லை, கொஞ்ச நாள் எப்படியும் நான் திருப்பி கொடுத்துடுறேன், இதுக்கு மேல இனிமேல் கடன் வேண்டாம், இனிமேல் நீ தயிர் தர வேண்டாம், சுடுத்தரவைக்கு அப்புறமா நாங்க திருப்பி கொடுத்துடுறோம் என்று அழகா சொல்லிட்டேன். உடனே அவர் போச்சுட்டா, அன்னசாமி எப்படி சொல்றது, நான் என்ன தயிர் கொடுக்க மாட்டேன்னா சொன்னேன் அப்படின்னு, என்னமா கடன் பாக்கி இருக்கு குடும்பம் குடும்பம் கேட்டா, அப்ப இன்னும் கடன் யான் ஜாஸ்தி பண்ணிட்டு போவேனா, அதனால வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம் சாமி, இந்த கடன் பாக்கிக்கு பதில நீங்க ஒன்னே ஒண்ணு கொடுக்கா போதும். உடனே அவர் கேட்டாரு, உனக்கு என்னமா நான் கொடுக்க முடியும், நான் சன்னியாசி, கையில தீரன் காலில் பாதுக இடுப்புல காசா இவ்வளவுதான் இருக்கு, ஒண்ணுல சாமி ரொம்ப சாதா, உங்களால முடியும் சாமி சொல்லுங்க, நீங்க சொன்னா போதும், சரிம்மா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எனக்கு ஒரே ஒரு கடதாசி எழுதி கொடுக்க சாமி போதும். என்ன கருதாச்சுமா, யாருக்கு மாயிருந்தோம், நம்ம ரங்கராஜனுக்கு தான், யாரு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பூலோக வைகுண்ட ராஜாதி ராஜன் பெருமாள் தொழுந்த பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கம் ரங்கராஜனுக்கு நம்ம ரங்கராஜன் அந்த உரிமை, நம்ம ரங்கராஜனுக்கு கருதாச்சி எழுதி கொடுக்கும் சாமானுஜர் பார்த்தா, நம்ம ரங்கராஜனுக்கு அந்த வார்த்தையே இருக்கு, நம் பெருமாளாச்சார நம் பெருமாள் சொல்றோம்னா ரங்கராஜன் மட்டும்தானே, நம் பெருமாளுக்கு கருதாச்சி எழுதி கொடுக்க சாமி, என்னமா கருதாச்சி எழுதி கொடுக்கணும், ஒண்ணு இல்ல, இந்த தயிர் கடனுக்கு எனக்கு மோசத்துல ஒரு இடம் எழுதி கொடுங்க போகணும், என்ன டீல் பண்ணணும், தயிர் பாக்கிக்கு மோசத்துல ஒரு இடம் கன்ஃபார்மா எழுதி கொடுக்கணும், ராமானுஜர் அசந்து போனா கடன் கொடுத்தாலும் இப்படி கொடுக்கணும், இப்படிப்பட்ட ஆளு கொடுக்கணும், அசந்து போனா குழந்தை என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஆனா சாமி வைகுண்டம் நம்ம நாராயணன் இருக்காங்க, அந்த வைகுண்டத்தை ஒரு இடம் அவ்வளவுதான், கர்மயோகம் தெரியாது, ஞான யோகம் தெரியாது, பக்தி யோகம் பண்ணல, சரணாகதி தெரியாது, உடைய ராமானுஜரை பிடிச்சுட்டாலும் ராமானுஜர் தெரியுமா, நான் ரங்கராஜன் தான் அதுக்கு தீர்மானம் பண்ணணும், அதனால சேர்த்து சொல்றேன், அதெல்லாம் வேண்டாம் சாமி, உங்களுக்கு அவர் தவறு எழுதி கொடுத்திருக்காரு, ஆனா ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்த உடனே ரங்கராஜன் சொல்லிட்டார், என்னுடைய நித்திய விபூதியான பரமபதத்துக்கும் லீலா விபூதியான இந்த பூவிரகத்திற்கும் நீயே உடையவன், அதனாலதான் ராமானுஜருக்கு உடையவன் ஒரு திருநாமம் உண்டு, அதனால இவர் சொன்னா இங்கேருந்து யார் வேணா அங்க போகலாம், இவர் கூட்டாருனா யார் வேணாலும் அங்கேருந்து இறங்கி வரணும், அதான் ரூல் சவராசத்தான் எழுதி கொடுத்திருக்கா ரங்கராஜன், அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனா யூஸ் பண்ணிக்க யாருக்கும் தெரியல, இவர் தெரிஞ்சிருக்குதான், நீங்க கையெழுத்து போட்டு கொடுங்க சாமி, நீங்க கருதாச்சு எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க, சரிம்மா நான் போட்டு கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் ரங்கராஜன் கிட்ட நான் பேசிக்கிறேன், உடனே சுவாமி ராமானுஜர் அசந்து போனா இவர செத்த இருப்பான திருடம் சுவாசம் கடவுள் எழுந்து அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சாட்சா பரமபதனாயகனாகிய பூலோக ஐஸ்வர்யம் நித்திய விபூதி ஐஸ்வர்யம் நேவாந்தகனான பெரிய பெருமாளாகிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதனுக்கு அடியேன் தாசாவுதாசன் ஆளவந்தா சிஷ்யன் பெரிய நம்பிகளுடைய தாசன் அடியேன் ராமானுஜன் எழுதிக் கொள்வது, இந்த மாதிரி மடத்துல தயிர் பாக்கிக்கு கடன் கொடுக்க முடியல, பைசா இல்லை, அதனால இவள் வந்து பூலோகத்தை விட்டுட்டு வைகுண்டம் வரணும்னு ஆசைப்படுறா, வைகுண்டத்துல அவளுக்கு ஒரு இடம் பிளாட்டு போட்டு வைக்க சொல்றா, அவள் பேர் ஒன்று எழுதி வைக்க சொல்றா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அதை கணக்கு எடுத்து தர வேண்டும் எழுதி அடியேன் ராமானுஜன் எழுதி கையில் போட்டு கொடுத்துட்டார், வாங்கிட்டார் நின்னா தேவிட்டா, சரிம்மா பண்ண நாளைக்கு தயிர் இன்னும் ரெண்டு நாள் கொடுக்குறேன் சாமி தயிர், அப்புறம் நான் மோசத்துக்கு போயிடுவேன் சாமி, அசந்து போனா ராமா ஏமா ரெண்டு நாள் தருது அப்படின்னா மூணு நாள் கழிச்சு போகலாம் லட்சத்துக்கு, ரெண்டு நாள் எல்லாருக்கும் சொல்லிட்டு கிளம்புறோம், நிறைய பேர் அவரை நம்பி இருக்காங்க இல்லையா, அதாவது தயிர் ஊற்றணும் இல்லையா, நாளைக்கு ஊற்றிட்டு நாளைக்கு ஒரு நாள் வருது அப்புறம் வரமாட்டேன்னு சொல்லணும் இல்லையா, அதெல்லாம் ஒரு நியாயம் பரம இருக்க வேண்டாமான் சிஷ்யாலாம் பார்த்தா ராமானுஜர் ஒரு மாதிரி ஆகிட்டாரா, இவ்வளவு ஒரு மாதிரியா வளர்க்கணும், வைகுண்டத்தையெல்லாம் கிரகம் செய்யணும், போட்டு நம்ம சென்னை போடுறது வைகுண்டம்னு போட்டா இங்க போகும், உடனே எல்லாரும் பார்த்தா அழகா போனா ஊன் முழுக்க எல்லாம் சொன்னா நான் இன்னைக்கு ஒரு நாள் தான் தயிர் ஊற்றுறேன், அதுக்கப்புறம் வரமாட்டேன், எங்க போறேன் மோசத்துக்கு போறேன், சில பேர் சொன்ன வைகுண்டம் போறேன், எங்கம்மா தாமிரபணி ஆசனங்கள் இருக்கு ஸ்ரீ வைகுண்டம் பரமபதமாச்சு வைகுண்டம் போறேன், எல்லாரும் சிரிச்சு எல்லாரும் ஒரு பைத்தியம் நினைச்சுட்டா, கரெக்டா நேரம் ரங்கராசனை போய் பார்த்தா கையில கடலை சொல்லி ராஜினா ரங்கா ரங்கா ரங்கா, எல்லாரும் ஏ இன்னும் ரங்காரணம் கத்துறா, எல்லாரும் சும்மா எனக்கு ரங்கராஜனுக்கும் பேச்சு யாரும் பக்கத்தை வளர்க்காரு, ரங்கராஜன் இவரை உரிமையோட கலியுகத்தை கூப்பிடுறாருன்னு கண் கலந்து பார்த்தா, என்னமா விஷயம் சொல்லு, அப்படி கடிதாசி திருச்சி காட்டான், படிச்சீரா ராமானுசன், ஆ என்ன படிச்சு, யாரோ ஒரு தயிர் காலிக்கு மோசம் யாரோ இல்லை நான் தான் இருக்கு, எனக்குதான் மோசம் கொடுக்கணும் ராமானுஜம் எழுதியிருக்காரு, அதனால அப்படின்னு நாளைக்கு நான் மோசம் வரலான்னு இருக்கேன், இத்தனை மணிக்கு புஷ்பை நான் தனிப்பிடுமோ நான் வரேன் அப்படின்னு, ரங்கராஜன் அசந்து போனார் அசந்து போனார், நான் ஏன் பண்ணணும்னா திருப்பி கடதாச்சு பார்த்தா கடதாச்சு ஒழுங்கா வார்த்தை எல்லாம் வாசித்தேன். கடைசியில கீழே ஒரு சைன் போட்டிருக்க பார்த்தேன், ராமானுஜர் திருக்கையெழுத்து கவனிச்சது. ஆமா அவ்வளவுதான், ராமானுஜர் கையெழுத்து போட்டாச்சுன்னா ரங்கராஜன் கேட்கலாமோ அப்படின்னு உடனே அடியேன் அப்படின்ற ரங்கராஜன். அதே மாதிரி அடுத்த நாள் அழகா அந்த சமயத்துக்கு அவள் மோட்சம் போயிட்டான். கடுதாசன் வாங்கிட்டு மோட்சம் மறைஞ்சா அவள் கையெழுத்தார். சத்தம் இருக்கணும். ராமானுஜர் கையெழுத்து எத்தனை பேர் பார்த்திருக்கேன்னு தெரியும், என்ன அழகா இருக்கும் தெரியுமா? இன்டர்நெட்ல போய் சுவாமி ராமானுஜர் சிக்னேச்சர்னு தேடுதோ கட்டாயம் கிடைக்கும். இல்லாட்டி நாளைக்கு முடியும் போது நான் பிரிண்ட் போட்டு தரேன். ராமானுஜர் கையெழுத்து காம்பீரியம், அந்த காரணியம் அந்த கையெழுத்துல உண்டு. சுவாமி ராஜேந்திர கையெழுத்து அது ஒரு அழகு. சுவாமி விவேகானந்தர் கையெழுத்து, இன்டர்நெட்ல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, உபயோகப்படுத்துறது நம்ம கிட்ட. டிவியில நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, வேலையான எழுத்துக்கள் நம்ம கிட்ட தான் இருக்கு. வாழ்க்கையை பிடிக்கும் ராமானுஜத்தையும் அவ்வளவு அழகா இருக்கு. அந்த கிரந்த விதின்னு ஒன்று அந்த காலத்தில், அந்த விதியில எழுதியிருப்பார் ராமானுஜன் அப்படின்னு. அந்த கையெழுத்து பிரிண்ட் பண்ணி கொடுத்து எல்லாருக்கும் சில்ல பண்ணிக்கோங்க, போய் ரங்கராஜன் நடத்தணும். மோட்சம் வரைக்கும் சொல்லுபடியா இந்த ஆச்சாரிய பலம். இவருக்கு கர்மயோகம் தெரியாது, ஞானயோகம் தெரியாது, பக்தி யோகம் தெரியாது, சரணாகிதி பண்ணல. ராமானுஜஸ்ய சரணவும் சரணம் பிரபத்தி அறியாள் ராமானுஜாத்தீனம் எழுந்தார். அதுக்கு சங்கராஜன் மோட்சம் வரைக்கும் தந்தா அப்படின்னா அதுதான் ஆச்சாரிய பலம். அதனாலதான் ஒரு சத்குரு அவசியம், ஒரு சத்குரு அவசியம், இல்லைன்னா நடக்காது. நீ எவ்வளவு வேணா ஸ்லோகம் தெரிஞ்சுக்கோங்க, எத்தனை வேணா கோவிலுக்கு போங்கோ, எவ்வளவு வேணா நன்னிய நாமத்தில் எழுந்துட்டோ, குரு கிருபை இல்லாம பகவத் தரிசனமோ பகவத் அனுபவமோ மோட்சமோ கிடையாது. குரு வேணும், குரு இல்லை எதுவுமே தெரியலன்னா கூட மோட்சம் அடையலாம். சங்கர பகவத்பாதர் கதையில பாருங்க, மத்வாச்சாரிய கதையை பாருங்க, சுவாமி ராகவேந்திர சரித்திரத்தை பாருங்க. அந்த சத்குருவை பிடிச்சதா ஜெயிச்சுன்னு இருக்கா. அதனால மதுரவி ஆழ்வார் பார்த்தால் இவரே என் சத்குரு அப்படின்னு அவர் சொல்றேன். சத்குரு வேணும், அதுவும் கலியுகத்துல கட்டாயம் சத்குரு வேணும், சதாச்சாரியம் வேணும். நீங்க என்ன சம்பிரதாயமா சம்பிரதாயத்தை ஆச்சாரம் இருக்கு பிடிச்சுக்கோங்க. ஒரு 100 மாடி நம்ம ஏறலாம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப கஷ்டம். லிப்ட்ல ஏற்ற கர்ன்னு போயிடும். குருநாதம் லிப்ட் மாதிரி நீ ஏறினா ஒரு சர்ன ஒரு மோட்சம் வரைக்கும் விட்டுருவா. இங்கேருந்து நீங்க டெல்லியோ பாம்பேவோ கல்கட்டாவோ நடந்து போகணும்னா கஷ்டம். அது ட்ரெயின்லயோ பஸ்லயோ போனா இன்னும் சுலபம், ரொம்ப சுலபம். பிளைட் எல்லாம் சத்குருன்னு சொல்லணும், ஏறனா தக்க அங்க போய் இறங்கணும். அந்த மாதிரி ஒரு சதாச்சாரத்தை பிடிச்சிட்டோம்னா கேரண்டியா வைகுண்டம் உண்டு, உங்களோட சிரேஷ்டம். அதனால மதுரவியார் தாதா அடியேன் தாசானுதாசன் அடியேன் சடகோபதாசன் விழுந்துட்டான். உடனே சடகோ தொடங்கி வரத்தன் சிஷ்யனா ஏற்றுந்துட்டான். ஏற்றுவிட்டார். அழகா மதுரகவி ஆழ்வார பார்த்து ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி நான் வேதத்தை எல்லாம் தமிழ்ல சொல்ல போறேன், நீ பாட்டோடை கொள்ளணும் அப்படின்ட்டா. நான் சொல்ல சொல்ல எழுதிக்கணும் ஸ்டெனோகிராஃபர்கள். இவரு சொன்ன அடியே சரபாகியம் பண்றேன்ட்டார். உடனே அழகா அவர் எழுத்தாணி ஓரையெல்லாம் எடுத்து நின்றுட்டார். சடகோபன் பாசனம் சொல்ல போறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே 108 திவ்ய தேச பெருமாளும் இடிச்சுண்டு பிடிச்சுண்டு கியூல நிக்கிற ஆழ்வார் திருநகரி திருக்குறுகோர்னா பேரு. சடகோபதன் அவதாரம் பண்ணதுனால ஆழ்வார் திருநகரி. 108 திவ்ய தேசத்தை எல்லா திவ்ய தேசத்துக்கும் பகவான் அஸ்திவாரமா கொண்டுதான் திருநாமம். ஆழ்வார் திருநகரிக்கு மட்டும் சடகோபன் அஸ்திவாரமா கொண்டு ஒரு திருநாமம் ஆழ்வார் திருநகரி. நம்ம உள்ளது ஆழ்வார் திருநகர் இருக்கு வளசரவாசம் பக்கத்தில். ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர் தான் உண்மையான பெயர். ஆழ்வார் காலத்துக்கு அப்புறம் ஆழ்வார் திருநகரின்னு திருநாமம் வந்துடுது அந்த ஊருக்கு. 108 திவ்யதேச பெருமாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் திருப்பதி சீனிவாசன் காஞ்சி வரதராஜன் பரமபதநாதன் 1,00,000 கோடி அனந்த பத்மநாபன் திருவட்டார் ஆதிகேசவன் பத்ரி நாராயணன் திருக்குறுமுடி சுந்தர பரிபூர்ண நம்பி திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருவொங்கலூர் வீரராகவன் திருநிந்தவூர் பத்தராதி பெருமாள் திருவிடநந்தை நித்தியகல்யாண பெருமாள் திருக்கலநந்தை சலசயன பெருமாள் திருவெக்கா சொன்னவண்ணம் செய்த பெருமாள் அத்தபேதரத்தான் தீபப்பிரகாசன் திருவகேந்திரபுரம் பெருமாள் எல்லார். இதுல ஒவ்வொருத்தரும் வேற, அவ்வளவு நீளம் வேற. இதுல அவாவாளுடைய நாச்சியார்கள் வேற உண்டு, ஸ்ரீதேவி பூதேவி அவாளா வேற உண்டு.
நம்ம மார்கபந்து திருமோகூர் மார்கபந்து அவர்களோட மோகன வல்லித்தாயார், சீனிவாசன் அருமேல் மங்காதாயார், அனந்த பத்மநாபன் அரிலட்சுமி தாயார், ரங்கநாதன் ரங்கநாயகி தாயார், பரதராஜன் பெருந்தேவி தாயார், என்ன தம்பதி கணேசரா அவளுக்கு ஒரு பரிவார ஜனங்கள் இருப்பான் அவளோட. இதை நம்ம பத்மநாபன் ரொம்ப பார்த்து ஊரிலே தூக்கிட்டு வந்துட்டார். 1,00,000 கோடி ஊர் அப்படியே தூக்கிட்டு வந்து ஆழ்வார்த்தில்லை. ஒரே கொச்சை கொச்சன் எங்கடானா திருப்புடி ஆழ்வார் கீழே ரேஷன் கடையில கியூல நிக்கிற மாதிரி, மொபைல் போனுக்கு டாப் அப் பண்றது நிக்கிற மாதிரி, ஸ்டேஷன்ல ரிசர்வேஷன் கவுண்டர்ல நிக்கிற மாதிரி 108 திவ்ய தேச பெருமாள்கள் சடகோபுரத்துல ஒரு பாசுரம் வாங்கினு லைன்ல நிக்கிறார். ஒரே கிட்டத்தட்ட சத்தம் சீனிவாசன் அவர் பாட்டுக்கு அவரோட கூட்டத்தோட பேசிட்டு இருக்கார், ரங்கநாதன் அவர் கூட்டத்தோட பேசிட்டு இருக்கார், பத்மநாபன் அவர் கூட்டத்தோட பேசிட்டு இருக்கார், ஆதிகேசர் அவர் கூட்டத்தோட எல்லாரும் கொத்து 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 பரமபுரநாதன் வேற வந்துட்டார், திருப்பாசவநாதன் வேற, அயோத்தியா ராமன் வேற, மதுரா கிருஷ்ணன் வேற, துவாரகா கண்ணன் வேற, ஸ்ரீவல்லிபுத்தூர் வரதத்திர சாயி வேற, எல்லாமல் ஸ்கூல் பசங்களெல்லாம் மார்க்கெட்ல கொண்டு விட்டாங்க இருக்குமே அந்த மாதிரி ஒரே 108 திவ்ய தேச பெருமாள், 108 திவ்ய தேச பெருமாளோட தாயார், திருக்கோவில் உலகளந்த பெருமாள் என்று பாண்டவர் தூதன் என்று அத்தா பேரும் வரிசையில் லைனா இருக்கா. மதுரையாளர் பார்த்தார் சத்தம் தாங்க சத்தம் போடக்கூடாது அப்படின்னு பின்றா பயணம். ஏன்னா மதுரையாளரை பிடிச்சாதான் ஆழ்வார் இந்த பாசுரம் வாங்க முடியும் எல்லாருமே விரும்பி போயிருக்கு. மதுரையாளர் பார்த்தால் புளிய மரத்தையும் ஒரு குச்சியை உடைச்சார், திருப்புளியாளர் குச்சியை உடைச்சார், சத்தம் மூச்சு காட்டார், லைன்ல நிக்கணும். உடனே அழகா ஆதிநாதர் பார்த்தார், என்ன மதுரகவி நம்மள மறந்துயா, இவர் யார் தெரியுமோ நம்ம ஆழ்வார் அப்படின்னு. ஆதிநாதர் நம்ம ஊர் பார்த்தா நம்ம ஆழ்வார் இவர் அப்படின்னு. உடனே ஆச்சரியமா திருக்குறங்குடி சுந்தர பரிபூர்ணம் அப்படி சொன்னார், ஏ மதுரகவி நான் தான் அவரா பிறந்திருக்கேன் அதனால நம்ம ஆழ்வார் அப்படின்னு. உடனே ரங்கநாதன் சொன்னா நம்ம ஆழ்வார் இவர் இருந்துதோ அப்படின்னு. காஞ்சி வரலாற்று நம்ம ஆழ்வார், 108 திவ்ய தேச பெருமாளும் நம்ம ஆழ்வார், நம்ம ஆழ்வார், நம்ம ஆழ்வார், நம்ம ஆழ்வார் சொன்னதுனாலே அவருக்கு நம்ம ஆழ்வார்னு ஒரு திருநாள். அது வரைக்கும் சடகோபன் சாரிமாறன் பகுலாபரணன் மாறன் இதெல்லாம் தான் திருநாள். ஆனா இன்னைக்கும் போய் ஆழ்வார் திருநிலையில போய் அங்கேயே பறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கத்துல நம்ம ஆழ்வார் பார்த்தேடா நம்ம ஆழ்வார் எப்படி இருக்காருன்னு கேட்டா எங்க ஆழ்வார் நம்மா இருக்காரு நம்ம ஆழ்வார் சொல்லவே அவளுக்கு சபாவமா எங்க ஆழ்வார்க்கு தான் நம்ம ஆழ்வார் சொல்ல மாட்டான், நம்ம தான் சொல்ல முடியும். ஆழ்வார்களுக்கு சம்பந்தம் இல்லாதவாளுக்கு தான் நம்ம ஆழ்வார், ஆழ்வார்களை சம்பந்தம் உடையவாளுக்கு எங்க ஆழ்வார். ஒரு நாள் மறந்தும் நம்ம ஆழ்வார்னு சொல்லவே மாட்டான், சுவாதீனம் எங்க ஆழ்வார் அப்படின்னு. அவன் 108 திவ்ய தேச பெருமாள் நம்ம ஆழ்வார், நம்ம ஆழ்வார், நம்ம ஆழ்வார்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான். இதுல திருக்கோவில் வைத்தமாகி பார்த்தா மதுரவி நீ நம்ம ஊர் பயன்பா, நம்மளை முன்னாடி நிக்க வச்சுடும், முதல் பாத்திரம் வாங்கிட்டு போயிடுவோம், நம்ம ஊர் பயா அப்படின்னா மதுரையர் முறைச்சார். இத்தனை வருஷம் அந்த ஊர்ல இருந்திருக்கேன், ஒரு நாள் கூட காட்சி கொடுத்ததில்லை, இப்ப சடகோபனுடைய சாசம்னா உடனே நம்ம பய திருக்கோவில் பாசம் நீ எங்க ஊருக்காரன்னு பாசம் பொத்துண்டு வருதோ மூச்சு காட்டுறாரு. உடனே அயோத்தியா ராமசுவாமி முதலவையை வாழும் சௌக்கியமா, நம்ம ஊர்ல இருக்கும் பொழுதுதான் நமக்கு திவ்யமான தேஜஸ் தெரிஞ்சது புரிஞ்சுதோ அப்படின்னா. உடனே அவர் பிடிச்சார், ஆனா நீங்க அங்க காட்சி கொடுக்கலையே சுவாமின்னா, கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதே மாதிரி இப்பயும் வேலையாக இருந்தது, நம்ம பக்கத்துல வராதே இருந்தார். உடனே பத்ரி நாராயணன் எல்லாரும் மாத்தி 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 மதுரகதியாளோட காக்கா பிடிக்கிறான் பெருமாள் இல்லா எதுக்குதான் அப்படின்னா, சடகோபுரத்திலிருந்து ஒரு பாசுரம் சுவாமிஜிட நம்ம முடியுது, எல்லாரும் வரிசையில நிக்கிற எல்லாரும் சடகோபன் கண் திறந்து 108 திவ்ய தேச பெருமாளையும் பார்த்தா, எல்லாரையும் பார்த்தா ஒருத்தர் தேமே அழகா சிரிச்சுட்டே நின்று இருந்தா. உடனே அவர்களையும் பார்த்தா தன்னை மறந்து பாட ஆரம்பிச்சுட்டார், உயர் பர உயர் நலம் உடைய வந்தியவனவன், மயர் பர மதிநலம் மருளியவனவன், அயல்வர்கள் அதிபதியவனவன், துயரது சுடரடி தொழுது எழு என்பனே. சாமவேத சாரம் திருவாய் மொழி, சாமவேதம் பிரிவிலேயே அப்படி வருத்தப்பட வேண்டாம், சாமவேதத்துடைய சாரம் தான் திருவாய் மொழி.
அந்த சாமவேத காலத்தை முதல் பாசத்தையே சொல்லிட்டார், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனமே, என் மனசே எல்லா துயரங்களையும் போட்டு அழைச்சிக்காத, எல்லா துயரங்களையும் அறுக்கும்படியான சுடரடி ஒண்ணு இருக்கு, அதை போய் தொழுது அது போதும். பாரோட திருவடி துயரரு சுடரடினா உயர்தர உயர்நலம் உடையவன் எவனவன், எல்லாருக்கும் மேம்பட்ட ஆதி காரண பக்தி எவனோ அவனுடைய திருவடி, உயர்தர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்தர மதிநலம் அருளினன் எவனவன், சந்தேகமே இல்லாத தெரிந்த நல்லறிவ தருபவன் எவனோ அவன், மயர்தர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், தேவாதி தேவன் எவனோ அவனுடைய திருவடிகளில் நீ சரணாகதி. வேற ஒண்ணுமே ஒண்ணு பண்ண வேண்டாம், எனக்கு தெரியவே நான் முட்டாள் நான் மூடன், உன் கால விழவேன், நீ என்னை காப்பாத்து, உன்னால என்னை காப்பாற்ற முடியும், உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்லை, நீ சரணல்லால் சரண இல்லைன்னு செய்கூப்பி வச்சிருந்தோம்னா இவ்வளவுதான் சரணாகும். சரணாகதின்றது சடங்கு இல்லை, பிராக்டிக்கலா பண்ண வேண்டியது. திரௌபதி அவ்வளவு பெரிய சபையில நின்று தர்மத்தை பேசி பார்க்கறா, குழம்பி பார்க்கறா, குல கௌரவத்தை சொல்லி பார்க்கறா, கடைசியில தன் பலத்தினால தன்னை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணி பார்க்கறா, எல்லாம் தோத்து போயிடுறது. அப்பதான் ஞாபகம் வருது கிருஷ்ணன் காப்பாற்றுவான். உடனே கோவிந்தா சுந்தரீகாட்சா லட்சமான் சரணாகதம் ரெண்டு கையை மேல தூக்கிட்டான், ரெண்டு கையை மேல தூக்கியாச்சுன்னா என்னால முடியவே அர்த்தம். ஒரு குளத்திலேயோ இல்லாட்டி ஒரு நதியிலேயோ யாராவது முழுகின்னு இருக்காச்சுக்கோங்களேன், தானா கையை மேல சுத்தி அப்படின்னு ரெண்டு கையை விட்டுவிட்டேன், என் பலத்தினால ஒன்னும் பண்ண முடியல, யாராவது காப்பாற்றுவோரே அப்படின்னு, அதுதான் சரணாகதி. அந்த மாதிரி திரௌபதி ரெண்டு கையையும் விட்டுவிட்டாளா, இரு கையும் விட்டேனோ திரௌபதியை போலேன்னு திருக்கோளூர் பெண்பிள்ளைன்னு ஒருத்தி ராமானுஜத்தை பேசுறான். ரொம்ப அழகா இருக்கும் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம்னு ஒண்ணு, ரொம்ப அழகா இருக்கும். ஒரு 81 வாக்கியங்கள், ராமாயணம் மகாபாரதம் திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் வைபவம் ஆச்சாரியர்கள் எல்லாம் கலந்து ஒரு 81 வாக்கியங்கள், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதை கேட்ட மாதிரி மகாபாரதம் தெரிஞ்சிடும், ராமாயணம் தெரிஞ்சிடும், ஆழ்வார்கள் வைபவம் புரிஞ்சிடும், ஆச்சாரிய அனுகிரகம் தெரிஞ்சிடும், பக்தாரோட ஒரு கம்பாரிசன். அழைத்து வருகிறேன் நின்றேனோ அக்ரூரரை போல, அகமொழித்து விட்டேனோ விசுரரை போல, தேசத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலேன்னு இந்த பெண் பிள்ளை நான் அந்த பக்தர்கள் மாதிரி வாழலையே அப்படின்னு சொல்லி ராமானுஜரத்தை சொல்லிட்டு, நான் முதல் குழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, நான் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவள்னு சொல்றான். நம்ம பார்க்கலாம் அயோத்தியா மண்டலத்து ராமன் முத்தந்தானா எப்படியாவது சுந்தரத்தில் வேண்டாம் முடியும். நான் இந்த ரொம்ப ஆச்சரியமா இருக்க 81 வாக்கியங்கள் ஒரு உழுக்கும் உழுக்கும், நம்ம எல்லாரையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியது பாகவ பாகவ வித்திரர் மாதிரி அகம்பாவம் இல்லாம இருந்தேனா, அக்ரூரர் மாதிரி பிருந்தாவனம் போய் கண்ணனை கூட்டிட்டு வந்தேனா, விப்ரபத்ரி மாதிரி சரீரத்தை விட்டேனா, திரௌபதி மாதிரி ரெண்டு கையும் விட்டேனா அப்படின்ற ஒரு புத்தி வரணும். திரௌபதி ரெண்டு கையை விட்ட உடனே பகவான் அவ்வளவு அழகா வஸ்திரத்தை கொடுத்து காப்பாத்திட்டான் காண கிடைக்கிறது இல்லையா, சரணாகதி பண்றது எதுக்காகன்னா என்னால முடியல நீ ரெண்டா காப்பாத்துன்னு அவன்கிட்ட நம்மளை ஒப்படைக்கிறது பேரு தான் சரணாகதி. நம்ம நம்ம வாழ்க்கையின் பொறுப்பை, நம்மள நம்முடைய சரீரத்தை நம்முடைய ஆத்மாவை நம்மளை காப்பாற்ற பொறுப்பை, ஹே பிரபோ ஹே கிரிதாரி ஹே ராமா ஹே நாராயணா நீ காப்பாற்று, நான் உன்னுடைய சொத்து, நீ என்னை காப்பாற்றணும்னு ஒத்துக்கிறதுக்கு பேர்தான் சரணா. டெஸ்ட் பண்ணியே பாரு தூக்கவாதியா, எனக்கு தெரியல பெருமாளேன்னு சரணாகதி பண்ணி வரணும் தானா தூங்குது, ரொம்ப கோபம் வருதா பெருமாள எனக்கு தெரியாது, அந்த கோபத்தை விட முடியல எனக்கு தெரியாது, நீ மாத்து நான் மாத்தி காத்துவா, ஆதரவாக சரியில்லை துஷ்ட வழிகளில் போயிட்டு இருக்கா வச்சுக்கோங்களேன், பெருமாள் எனக்கு வர சொல்லி நான் வந்து திருத்த முடியல, தயவு செய்து நீ சரி பண்ணுன்னு ஒப்படைச்சு பாருங்க தானா மாறி. பொண்ணு கல்யாணம் நடக்கல, பிள்ளைக்கலால கிடைக்கல, விழுந்தா பிடிக்கல, உங்க எல்லா கேள்விக்கும் ஒரே சொல்யூஷன் சரணாகதி. நீங்க ட்ரெயின்ல போகும்போது பண்ணலாம், பஸ்ல போகும்போது பண்ணலாம், பல் தேய்க்கும் போது பண்ணலாம், குளிக்கும் போது பண்ணலாம், டிவி பார்க்கும்போது கூட சரணாகதி பண்ணலாம். சரணாகதி பண்ணா உங்க வாழ்க்கையின் பொறுப்பை பகவான் நடத்துவா. டெஸ்ட் பண்ணியே பாருங்க, பகவான் கண்ணெல்லாம் குத்தமல்ல, ரொம்ப சமத்து நம்ம சுவாமி கண்ணகுத்திர சாமி கிடையாது, இப்ப பண்ற சுவாமி தான் நம்முடைய தெய்வங்கள் எல்லாமே. சரணாகதி நீ சரணல்லா சரணில்லை, நீ காப்பாற்றுவாய், உன்னால காப்பாற்ற முடியும், நான் ஒத்துக்கிறேன். அன்கண்டிஷனல் ஸ்டேட்லதான் அசாத்தியமான திட நம்பிக்கை. இங்க இருந்து ட்ரெயின்ல வெளியூர் போறோம், அந்த டிரைவர் போய் பார்த்து நன்னா தூங்கின இல்லையா, கரெக்டா ஓட்டுகள் இல்லையா, சிக்னல்னா ஒழுங்கா பாக்கலாம், நான் நிம்மதியா தூங்கலாமா கேட்டுதான் தூங்கும், நம்ம சம்பாஷம் எங்கன்னு பாக்கிறோம், பர்த் எங்கன்னு பாக்கிறோம், பெட்டி எடுக்கிற அபாரம் தடுத்துக்கணும். முன்ன பின்ன தெரியாத ஒரு டிரைவரை நம்பி ட்ரெயின்ல போக முடியும்னா நாராயண வண்டியா போக முடியாது. பஸ்ல போறோம், அந்த டிரைவர் ஆட்ல சந்தையா, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டலாமா, போனஸ் வாங்கினானா, இதெல்லாமா கேட்கிறோம். நம்ம ஏறி நம்ம உட்காந்து என்ன தைரியத்தில் போறோம், முன்ன பின்ன தெரியாத ஒரு மனுஷனை நம்புறோமே. இந்த டைலர் கடைக்கெல்லாம் பல துணி கட்ட கொடுப்போம், இவ்வளோ பெரிய துணி பத்து கடை பதினஞ்சு கடை ஏறி இறங்கி நிறைய பைசா செலவு பண்ணி 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு துணி வாங்கி அவர்கிட்ட கொடுத்தோம்னா, இந்த ஓரளவுக்கு ஒரு துணிவோண்டு வெட்டி ஒரு சின்ன கார்டுல அந்த துணியை ஒரு டேப்லர் பண்ணி ஒரு நம்பர் ஏறி கொடுத்துட்டு 10 நாள் கழிச்சு வாங்குவோம் தலைவர். எவ்வளவு நம்பிக்கை! அப்பா இது 1000 ரூபாய் துணி 2000 ரூபாய் துணி, நீ 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிட்ட கொடு, நீ 10 நாள் கழிச்சு தச்ச பிறகு நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னா சொல்றோம், துணியையும் கொடுத்துட்டு ஒழுங்கா தப்புவான் நம்பிட்டு. அதுக்கப்புறம் போனா இல்ல சார் நாளைக்கு கொடுத்துடும், 2 நாளா பவர் கட்டு, 3 நாளா மழை பெஞ்சது, 4 நாளா நான் ஊர்ல இல்ல, எல்லா காரணமும் சொல்றா சரி நாளைக்கு போவோம். இன்னும் 2 மணி நேரம் கழிச்சுவாங்க, காக்கால ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா 2 மணி நேரம் கழிச்சு கடையை கூட்டிட்டு போயிருந்தோம். அடுத்த நாள் போய் கேட்டா அதுக்கு அவசியமா ஒரு வேலை வந்துருக்கு, மொபைல் போன் டாப் அப் பண்றதுக்காக போயிருக்கேன், அது ஒரு குட்டி தாத்தா உட்காந்துட்டு அதுக்கு டிவி போதே ஆகும். ஆனா எவ்வளவு நம்புறோம், எத்தனையோ கடைகளில் போய் எத்தனையோ சாமான்கள் வாங்குறோம், எவ்வளவு நம்புறோம், ஹோட்டலில் போய் சாப்பிடுறோம், டேஸ்ட் நல்லா இருக்குமா கிளீனா இருக்கும் அவ்வளவு நாளே பார்க்கணும், இன்னைக்காவது ஒரு விஷம் கலந்து வச்சிருப்பாங்க யோசிச்சிருக்கா, எவ்வளவு நம்பிக்கை! முன்ன பின்ன தெரியாத இவ்வளவு பேரை நம்பும் பொழுது தெய்வத்தை நம்புறது என்ன கஷ்டம்! இத்தனை பேர் சார்ல உட்கார்ந்து இருக்க தாங்கணும் தானே, அசேகம் வசூலானே நம்பிட்டு இருக்கு, பயப்படாதீங்க நல்லாதான் இருக்கு, தலைக்கு மேல பான் தங்கிறது, இத்தனை ஒரு போட்டு நட்டதா உட்கார்ந்து இருக்கு, நம்பறதெல்லாம் கலந்த விழாதுன்னு பார்க்காதீங்க, பயப்படாதீங்க. இப்போ உங்க ஆட்டில் ஒரு கட்டில போட்டு படுத்துக்கள், தலைக்கு மேல உத்தரம் இருக்கு, இடிஞ்சு விழாவது நம்பிட்டு தானே படுத்துருக்கள், அச்சேதனன் சேதனை நம்பும் பொழுது ஈஸ்வரனை நம்பறதா ஒரு கஷ்டம். காப்பாசம் ஆனா தாயாருடைய கர்ப்பத்தை இருந்தபோது காப்பாத்தின சுவாமிக்கு இப்ப காப்பாற்றுறதா ஒரு கஷ்டம், நேற்று வரைக்கும் காப்பாத்தினவருக்கு இன்னைக்கு ராத்திரி காப்பாற்றுறதா ஒரு கஷ்டம், இன்னைக்கு காப்பாற்றுற பகவானுக்கு நாளைக்கு காப்பாற்றுற ஒரு விஷயம், நாளைக்கு காப்பாற்றுற பகவான் இந்த வாரம் முழுக்க காப்பாற்ற மாட்டானா, இந்த வாரம் முழுக்க காப்பாற்றக்கூடிய இந்த மாசம் காப்பாற்ற மாட்டானா, இந்த மாசம் காப்பாற்றின இந்த வருஷம் காப்பாற்ற மாட்டானா, போன வருஷம் காப்பாற்றணும் அடுத்த வருஷம் காப்பாற்ற மாட்டானா, அடுத்த வருஷம் காப்பாற்றணும் ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கு காப்பா மாட்டான, காப்பாற்றுவான் நம்புங்கோ, பூரணமா நம்புங்க. ஒரு மொபைல் போன நம்பர் இல்லை, ஒரு ஏடிஎம் கார்டு நம்பர் இல்லை, செருப்ப நம்பர் இல்லை, எவ்வளவு விஷயங்கள நம்பரும், சிக்வந்த நம்பர் இல்லை, எமாட்டிலே இருக்கா போட்டுலே இருக்கு, எவ்வளவு பேர நம்பர், பேங்க நம்பர் இல்லை, தங்கம் வாங்கி வாங்கி வச்சுக்கிறோமே, காப்பாசும் நம்பறையில விலை ஏறும், கிரவுண்ட் வாங்கி போட்டா 10 வருஷம் கழிச்சு விலை ஏறும், எல்லாம் ஏறும், நாராயணன் மகிழ் மட்டும் என்ன குறையுமோன்னா ஏறு முகம் ஒண்ணு அது ஒண்ணுதான், இதெல்லாம் விலை ஏறும். இன்ஜினியரிங் படிச்சா இன்போர்ட் போகலாம், சத்தியம் போகலாம், ஃபாரின் போகலாம், ஹை லெவல்ல போகலாம் 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 போகலாம், இதெல்லாமே காப்பாற்றும் தான், நாராயணன் காப்பாற்ற மாட்டானா, பரமாத்மா காப்பாற்ற மாட்டானா, ஈஸ்வரன் காப்பாற்றுறது கஷ்டமா, காப்பாற்றுறதே தர்மமா வச்சுருக்க தெய்வத்தை நடத்துறத பூரணமான நம்பிக்கை வரணும், நம்பிக்கை வந்துடுத்துல ஜெயிச்சது, நம்பிக்கை வரணும் பூரணமா. அதான் சடகோபன் சொல்ற, உண்மாவா சொல்ற, துயரது சுடரடி தொழுது எழு என் மனனே, நமக்கு உபதேசம் பண்ண தன் மனசுக்கு தெரியாது, என் மனசே கவலைப்படாதே, வருந்தாதே, பயப்படாதே, கலங்காதே, நடுங்காதே, கலங்காதே, துயரவு புடவெடி இருக்கு, நீ தேவேனு கடக் சர்வதர்மான் பைத்தியச்ச மாமேகம் சரணம் பிரஜ அகம் சர்வ பாபேபியோ மோட்சிஷ்யாமி மாசிக்கட, எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கேன், வருந்தாதே, வருத்தப்படாதே, வியாபாரமா வச்சிருந்தோம், வருத்தப்படுறதே ஹாபியா வச்சிருந்திருக்கோம், வருத்தப்படுறதா வாழ்க்கையில் வச்சிருந்தோம், வாழ்க்கைன்றது ஆனந்தமயமானது சுகமயமானது, இவன் வருத்தம் கிடையாது. பகவான பிடிக்கிறதா வருத்தம், பகவானை பிடிச்சிட்டு வருத்தப்படக்கூடாது. ஏதாவது ஜாதகம் நடக்கணும், கோவிலுக்கு போறோம், போயிட்டு வந்து நிச்சயமா நடக்கணும், தைரியமா நடக்கணும், நடத்தி கொடுப்பான் நம்புறேன். பார்க்கலாம், தோச்சர் நம்பிக்கையே இல்லையே, பூர்ணமான நம்பிக்கை வேணும். பூர்ணமான நம்பிக்கை இருந்தா ஜெயிச்சு காட்ட முடியும். எல்லாரும் ஜெயிச்சிருக்கான், விபீஷன் எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. ராமா நின் சரணல்லா சரணில்லை ஜெயிச்சு காட்டினானா இல்லையா? இவனுக்கே பட்டாபிஷேகம் தட்டிப்பட்டு போச்சு ராமனுக்கு. ஆனா விபீஷனுக்கு பகவான் பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு லங்கையை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி. அவ்வளவு சிரேஷ்டம் பகவான், நம்மளை காப்பாத்தியே தீருவார். கங்கணம் கட்டின் இருக்கா, காப்பாத்துறது தர்மம். முச்சு மூச்சா வச்சுருக்கா, அவளை நம்ப வேண்டாமோ, அவன் நம்பிக்கை வர. அதுதான் நம்மாதா சொல்ற துயரவு சுடரடி தொழுது எழு என் மனனே, என் மனசே அழாதே, என் மனசே கலங்காதே. இந்த பாசனை சொல்ல சொல்லவே துயரெல்லாம் அறிஞ்சது. சரி, இந்த பாசனை யாருக்கு சொன்னார்? ரங்கநாதனுக்கு இல்ல, கர்மவரநாதனுக்கு இல்ல, திருவேங்கட முடையானுக்கு இல்ல, பண்டலட்சம் கோடி பத்மநாதனுக்கு இல்ல, ஆதிவராகனுக்கு இல்ல. யாருக்குன்னா நம்ம வரதராஜனுக்கு சொன்ன பாசனை. புன்னகை மன்ன பகவான் கையில எழுதி வச்சிருந்துட்டார், மாசுத வருந்தாது, டோன்ட் வரி, பி ஹாப்பின்னு ஒரு பெருமாள் இருக்குன்னா வரதராஜன் தான். முகம் அந்த சிரிப்பு பார்த்துட்டே இருக்கா, எல்லா கவலையும் ஓடும். உப்புலேபன் கையை எழுதி சென்றிருப்பார், மாமேக்கம் சரணம் பிரஜன் எழுதி வச்சிருந்திருப்பார். திருப்பதி பெருமாள் மாமேக்கம் சரணம் பிரஜன் திருவடியை காட்டில் இருப்பார். வரலாறு வருந்தாது, அவ்வளவுதான், வருந்தாது. உன்னை காப்பாற்ற ரட்சகன் நானே ஜாலியா இருக்கேன், நீயே கவலைப்படுற, நீயே டென்ஷன் ஆகுற, நீ ஜாலியா இரு. நீ என்னுடைய சொத்து, நான் சொத்துக்குரியவன், சொத்துக்குரியவன் கூட சொத்தை பத்தி கவலை, சொத்துக்கு என்ன கவலை? இதை கட்சி இருக்கிறாள் வச்சு அவளுக்கு கீழே போட கீழே வளர்த்தோம். இது என்ன கேட்கிறாள், ஏன் கீழே போடாய், ஏன் மேல தூக்கினாய், ஏன் வேலையை தடைக்கிறாய் அப்படின்னு கேட்கிறதா? என் இஷ்டப்படி அது இருக்கணும். அதுபோல நான் பகவான் இஷ்டப்படி இருந்தா வருத்தப்பட வேண்டாம். அவன் இட்ட வழக்கு தெரியவாதான் சொல்லலாம், அவன் இட்ட வழக்கா இருக்கணும். நம்ம எல்லாம் அம்பாவன் இட்ட வழக்கு, மமக்காரன் இட்ட வழக்கு, டிவி இட்ட வழக்கு, மாஸ்க் இட்ட வழக்கு, பக்கத்தாறு குழந்தைகள் இட்ட வழக்கு, டிராபிக் இட்ட வழக்கு, இப்படி வேண்டும். அவன் இட்ட வழக்கு துயரடி சுடரடி பொழுது எழில் என்பனே, மனசே அவன் திருமணம் விழுந்துரு, அவன் கிட்ட ஒப்படைச்சிரு. மக்களெல்லாம் அவன் பாடு, அவன் பார்த்துப்பான். நீ கவலைப்படாதே, நீ டென்ஷன் ஆகாதே. என்ன ஆகுமோ, உலகத்துல எல்லாருக்கும் நடக்கிறதுல நமக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒசாமா பில்லியர் தேடி கண்டுபிடிச்சு பாம்பு போட்டு பண்ணான், நம்மளெல்லாம் தொலை பண்றது யாராவது ஃபிளைட் எடுக்கணும் வர போறோம். நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா விஷயம் மனசு போட்டு அழைக்காது. நீங்க பாட்டுக்கு சாப்பிடுங்க, நீங்க பாட்டுக்கு தூங்கு, வேர்த்த போது குளித்து, பசித்த போது குசித்து, பகவான் திருவடிகளே சரணந்து உள்ளவர்கள்தான். வேர்க்கிறதா குளிங்கும், ரொம்ப வேர்க்கிறதா பான் போட்டுக்கோங்க, அதை விட ரொம்ப வேர்க்கிறதா ஏசி போட்டுக்கோங்க, பசிக்கிறதா சாப்பிடுங்க, அவ்வளவுதான். பகவானே கதி இருந்தா சுத்தம், வாழ்க்கை ரொம்ப சுலபம். நம்மள ரொம்ப பிளான் பண்ணி கஷ்டப்படுத்திக்கணும், நம்ம பிளானிங்க விட்டுட்டாலே வாழ்க்கை உடுக்கணும். அநியாயத்துக்கு பிளான் பண்ணணும், இது இல்லைன்னா அது இல்லைன்னா அது இல்லைன்னா அது இல்லைன்னா அது இல்லைன்னா. குழந்தைகள் ஏன் தெரியுமா சந்தோஷமா இருக்கு? இந்த பிளானிங்கே கிடையாது. எல்லாம் அப்பா பார்த்துக்கோ, எல்லாம் அம்மா பார்த்துக்கோ. அவசரமா ட்ரெயின் ஏறாலும் எல்லா லக்கேஜும் எடுத்து வெளில இறங்கி, ட்ரெயினை பிடிக்கணும், டிராபிக் ஜாம், சென்ட்ரல் ஸ்டேஷன் போகணும்னா வாசு வாசப்படி இறங்கி எதோ எல்லாம் கூட்டிட்டு இழுத்து இழுத்து பாகுடு பக்கத்தாட்ட பெல்ல அடித்து சாவியை கொடுத்தவங்க காங்கிரஸ் அம்மா பத்துட்டு ஒரு வெட்டி போடலான்னு அது கவலையே கிடையாது. உடனே இழுத்து பக்கத்தாச்சு நம்மாத்திலேயோ போய் அதனால அளந்து சேர்த்திட்டு அது அவன் ஜாலியா இருக்கு. கஷ்டப்பட்டு ஓய் போய் ஏறி கம்பார்ட்மெண்ட் ஏறி உட்காந்து ஏற்கனவே அப்பாடா எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு உட்காந்து உட்காந்து அப்ப நான் ஒரு உட்காந்து தொலைங்க ஏன் எழுந்துக்கிற அப்படின்னு. அதுக்கு ஒரு டென்ஷன் இல்லை. ஏன்னு கேட்டா எப்படி இருந்தாலும் எங்க அம்மா அப்பா என்ன காப்பாத்தியாவேன்னு அவன் தலையே பிரார்த்த கர்மம். அந்த மாதிரி பெருமாளே என்னை காப்பாத்துறது உன் பிரார்த்த கர்மம், நீ காப்பாத்துக்கோன்னு ஒப்படைச்சிட்டோம்னா சரணாதி. காப்பாத்துறதுக்கு அவர் தயாரா இருக்கார், நம்மளை ஒப்படைக்கிறதுக்கு நம்ம தயாராகணும். நம்ம தயாராகிறதுதான் சரணாதி. இது குலம் முக்கியம் இல்லை, யார் வேணா பண்ண, அது ஐயங்கார் சம்பந்தப்பட்ட விஷயமும் கிடையாது. ஐயங்கார்கள் பிடிச்சிருக்கா, யார் வேணாலும் சரணாகதி பண்ணலாம். யார் வேணாலும் பண்ணலாம், என்ன ஜாதிக்காரா வேணா பண்ணலாம், எந்த வயசுக்காரா வேணா பண்ணலாம், எந்த இடத்துல வேணா பண்ணலாம், எப்ப வேணா பண்ணலாம், எப்படி வேணா பண்ணலாம். ஒன்னே ஒன்னு நீ பெரியவன் நான் ஒத்துக்கிறேன், என்ன காப்பாற்று, நான் அசக்தன், நான் தண்டோ அப்படின்னு நம்ம ஒத்துக்கிறதா சரணாகும், அவ்வளவுதான். நீ பெரியவன், நீ காப்பாற்றுவாள், ஒத்துக்கிட்ட சுவாமி காப்பாற்று எல்லா விஷயத்திலேயும். சத்கிருதேவ பிரபன்னாய ஒருமுறை நான் சேர்ந்தவன் எனக்கு சரணாகதி பண்ணிட்டா அவர்களுக்கு எல்லா பூதங்களிடமிருந்தும் அபயம் அளிக்கிறேன், இது என்னுடைய விரதம் அப்படின்னு ராமச்சந்திரமூர்த்தி சத்தியம் பண்ணியிருக்கார். அதைத்தான் அம்மாவுடா சொல்றார், உயர்வர உயர்வளம் உடைய வன்யவனவன் மயர்வர மதினம் மழை நந்தியவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி அவனவன் துயரல் சுடரடி தொழுது எழு என்னே. நாளைக்கு வரலாறு பார்த்து வந்து காதலும் வெட்டியா தானே இருக்க போகுது. அவன் ஆஃபீஸ் போறேன்னா அப்போ போயிட்டு மணிக்காக போயிருக்கு வரதன் அந்த நிக்கிற அழகு, அது தெரிஞ்சேரி தாயாளர் அழகு, இவரது அழகு, பிரசன்னமான திருமுக மண்டலம், திருப்பதி பெருமாள் மாதிரி கரகண்டி தான் கிடையாது. அஞ்சு மணி நேரம் கியூல நிக்க வேண்டாம், 300 ரூபாய் டிக்கெட் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், கையை கூப்பிட்டு போனாலே வாழ அனுகிரகம் பண்ற ஒரு சுவாமி வரதராஜன். வரம் தரும் ராஜன், வரதராஜன் சம்ஸ்கிருத பெயர், தமிழ்ல பேரருளாளன், பெரிய அருள் பண்ணக்கூடியவன் பேரருளாளன் வரதராஜன். அந்த மாதிரி ஆச்சரியமா அந்த வரதராஜனை பத்தி பாடுறான், ஒவ்வொரு பெருமாளை பத்தியும் பாடுறான். அதாவது 32-36 திகதேச பெருமாள் மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. அதுலயும் பத்துடையடிய அருக்கடிய வந்தர்களுக்கரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அருந்தரலடிகள் மத்துரு வெண்ணை கலவையில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உறவிலோ இணைந்திருந்து ஏங்கி எதழிதே. கிருஷ்ணனுடைய தாமோதரையிலே வர்ணிக்கிறார், பத்துடை அடியவருக்கு எளியவன், யாருக்கு அவனிடத்துல பக்தி இருக்கோ அவளுக்கு ரொம்ப சுலபனா மாற்றலாம். எப்படின்னா யசோத கட்டி போட்ட மாதிரி கட்டி போடலாம், பாழா போன தாம்பு கையில கொண்டு வீணா போன உரலோட கட்டி போடலாமா, சிச்சா பக்தி இருந்தா அவ்வளவு ஆசை நீந்து போன கையில தான் எடுத்து முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு கட்டி போடலாமா. பத்துடை அழியவர் கழியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன், பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அருந்தரலடிகள் மற்றொரு வெண்ணெய் கலவியில் உறவிடை அண்ணையை சாத்தான் குழந்தை, அதுக்காக கட்டி கொடுத்தார் யசோத. அதுவே பத்திரமா வச்சுட்டு இடி இழுத்து வந்தானே தாமோதரன் அப்படின்னு நினைச்சு இந்த ஒரு பாசுரத்தை சொல்லி 6 மாசம் மோகிச்சு கடந்தா நம்மா. ஒரு பாசுரம் சொல்லிட்டு அப்படியே கண்கள்லேருந்து கண்ணீர் வழியறது மயிர்காதன் சுத்திட்டு நிக்கிற ஹா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹே பிரபு ஹரே 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 தாமோதரா சிப்படா இருந்தாய் குரலோட கட்டி போட இருப்ப இருக்கலையோ வயிறு வலிக்கலையோ தாம்புக்கையில் அடையாறு உருத்தலை தாம்புக்கையில் உருத்துமன் இடுப்பிறாரு உருத்தலையோ எத்திரம் முரளினோடு இணைந்திருந்து எங்கி அதழிவே. இந்த மாதிரி அப்பப்போ பாசனம் சொல்லுவார், மோகிச்சு போடுவார். முதலாளியாளர் எல்லா புத்திருஷியும் பண்றார். ஒவ்வொரு பெருமாளை பற்றியும் கம்புனும் பகலும் கந்து இல்லறியாள் கண்ணனீர் கைகளால் இறைக்கும் ரங்கநாதன் பற்றி சொல்லும் போது சொல்ற, ராத்திரி பகல் தூக்கம் வரமாட்டேங்கிறதா, கண்களிலே தரதரையால் கண்ணீர் வழியறதா, கம்புலும் பகலும் கந்து இல்லறியாள் கண்ணனீர் கைகளால் இறைக்கும். திருக்கோள் வைக்கமானியை பார்த்தா இன்னும் தோறு பருகும் நீர் இன்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். இந்த இன்ஸ்பிரேஷன் தான் காக்கை சிறையினிலே நந்தவாரான் என் கரியனிடம் தோன்றதையே நந்தவாரான். உண்ணும் சோறு பருகும் நீர் இன்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன், எல்லாமே கண்ணன் சொருபந்த அங்கிங்கனாதபடி எங்கும் நீ கமர் நலஞ்சிருக்கார் சுவாமின். திருக்குறுமுடி நம்பிராயர பார்த்தார், எங்கன யோ அன்னை நீர்தாய் என்னை முனிவது நீர் மங்கள் தோக திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் தங்கினோடும் மேனியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாரோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. ஒரு நாயகி பாவத்தை பாசம், இவர் பராம்புச நாயகியா மாறிட்டார் ஆச்சரியமா. பராம்புச நாயகின்னு பேர், நாயகி பாவத்தை பராம்புசன்னு பேர். பராம்புச நாயகியா இருந்துட்டு திருக்குறுங்குடி வடிவழகிய நம்பிய பார்த்துட்டு அம்மா கிட்ட புலம்பராமாய் ஒரு பாசம். ஏமாறு சிற்றாய் ஏமா திருக்குறுங்குடி ஐசிட்டு போனாய், என் மேல ஒன்னும் திட்டாது, எல்லாம் உங்க நம்பி பண்ணல. உங்க நம்பி என்ன பண்ணார், என் நம்பி என்ன பண்ணார், அவர் சங்க பாதை அழகா இருந்தது, சக்கரத பாதை அழகா இருந்தது, தங்கி நோடும் நேமியோடும் அப்புறம் தாமரை கண்களோடும். அவர் என்ன பார்த்தாரா? நான் அவரை பார்த்தேனா? அப்புறம் அதுக்கப்புறம் ஒண்ணு பார்த்து அதுக்கப்புறம் என் மனசு காணாம போயிடுச்சு. சங்கத பாபாய் நான் பார்க்காதது. அம்மா கேட்டா பொண்ணு சொன்னான், செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. வடிவழகிய நம்பியுடைய செங்கனிவாயோட மனசு போயிடுதுமா? அது ஏன் குத்தம்? நம்பிவாயோட குத்தம். இப்படி நம்பிவாயர் பத்தி சொல்றா பண்டலட்சம் கோடி பெருமாள். என்னந்த பத்மநாபன் உத்ரேணும் கெடுமடாயவெல்லாம் கேசவாயென்று நாளும் கொடிதினை செய்யும் கூற்றின் தமர்களும் குருகவில்லா இடமுடை அளவில் தள்ளி விரும்பினான் குடும்பலத்தும் சதா முதை வயல் அனந்த புல நகரம் குடும்பம் என்று எல்லா இடங்களும் கெட்டு போகணுமா? எல்லா பாரத கர்மம் இல்லாம ஓடி வரணுமா? உடனே திருவனந்தபுரம் போகும் இங்கே நுழைந்தோம். கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுதினை செய்யும் கூற்றின் சமர்களும் குறுகையில்லா விடமுடை அறவின் பள்ளி விரும்பினான் குறும்பலற்றும் பத முடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்று. இன்னைக்கு திருவனந்தபுரம் கிருஷ்ணா ஒன்றரை லட்சம் கோடி இருக்கார். அதுக்காக பார்க்க வேண்டாமா? பதினெட்டு பெருமாள் ஒய்யாரமா கையில ஒரு தாமரத்துல வச்சுண்டு கைக்கு கே சிவபெருமான வச்சுண்டு உத்தரத்தை பார்த்துண்டு மூணு வாசல்ல 12,000 சால கிராமங்களுடைய நம்பி சும்மா இல்ல பத்மநாபன். 18 பெருமாள் ஒற்றக்கல் மண்டபத்துல நின்று அந்த மூணு வாசல்ல பெருமாளை சேவிக்கும் பொழுது சத்தியமா வைகுண்டம் தான் திருப்பாற்றல் நம்பிதான் பத்மநாபன். ஊரையே தூக்கி நின்றுட்டா பத்மநாபனை பத்தி பாசுறமே இல்லை. எவ்வளவு திருவனந்தபுரம் பாசுறோம் ஊரையே தூக்கிட்டு வந்து ஆழ்வார்களை வச்சுட்டாருன்னா ஆழ்வார்கள் எவ்வளவு வசதி பாருங்க. சந்தர்ப்பத்தை ராமானுஜர் போனார் ஆழ்வார் கோயில் எல்லையில நின்றுட்டு சொல்றார், இது ஓ உணநகரி, இதோ பொருணை, இது ஆழ்வார் நகரி, இதுவா தாமிரபரணி கேட்டார், இது ஓ சுருநகரி, இதோ பொருணை, இதுவோ பரமபதத்து எல்லை அப்படின்றார். இதுவா பரமபதத்து எல்லை? ஏன்னா 108 திவ்யநேச பெருமாள் வந்து நின்றுட்டா இல்லையா? அதனால இதுவோ பரமபதத்து எல்லை, இதுவேதான் இதுதான் பரமபதத்து எல்லை. வேதம் பகிர்ந்திட்ட மெய்ப்பொருளின் உட்பொருளை ஓதும் சடகோபன் ஊர் ஆழ்வார்கள் என்ன தெரியுமா? பரமபதத்து எல்லை அங்க ஆரம்பிக்கிற எல்லை அறிஞ்சி பரமபதம் வரைக்கும் போகிறார். ஆழ்வார்கள் நுழைஞ்சுட்டா பரமபதத்து எல்லைக்குலாம் வந்த 108 திவ்யதேச பெருமாளும் தலம் கடந்த ஒரு தலம். சில பெரியவா சொல்றா ஆழ்வார்களை பாசனம் வாங்கிக்கிறதுக்காக 108 திவ்யதேச பெருமாள் இந்த திருப்புலி ஆழ்வார் மேல பவ்வால் மாதிரி தலைகீழ தொங்கிட்டு இருந்தாலும் பவ்வால் மாதிரி தபசு பண்ணாலாம். சரகோபா ஒரு பாட்டு பாடு, சரகோபா ஒரு பாட்டு பாடு, அவ்வளவு வசத்தி சடகோபம் கண்ணன் கழுவினை இன்னும் மனமுடையீர். ஆச்சரியமா சொல்றார் கண்ணன் கழுவினை இன்னும் மனமுடையீர். தமிழர்களை இறுக்கி பிடிச்சுக்கோங்க, என்னும் திருநாமும் இன்னும் நாரணமே பெரிய பாசுரங்கள் மயங்கி 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 பேசுறப்ப நீதி 16 மொத்தம் 32 இருந்தா நீதி 16 பாசுரம் சொல்றது மதுரகவியாழ்வார் எழுதுறது. இதுதான் வேலை. என்ன சுக்கம் வேத சாரம் எது சாமம் அகர்மணம் 4 வேதத்தையும் தமிழ் படுத்தி கொடுத்துட்டார். திருவாயு மொழி ஸ்வயம் சோம வேத சாரம் அழகா இருக்கும். அவ்வளவு ஆச்சரியம் இந்த நம்மாழ்வார் வைபவம் இன்னும் முடியல. நான் முடிஞ்சிடும் நினைச்சேன், ஆனா நாளையும் தொடரும். இன்னும் கொஞ்சம் வைபவம் இருக்காது முடிச்சுட்டு நாளைக்கு எங்கள் குலசேகர ஆழ்வார பத்திய வைபவம் ராதே கிருஷ்ணன். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. Radhe Krishna Krishna Radhe, Radhe Krishna Krishna Radhe, Radhe Krishna Krishna Radhe. Jai Sadguru Maharaj ki, Samasta Bhagavatam ko, Govinda Nama Sankirtanam. ஜெய் ஜானகீகாந்தஸ்மரணம், கோபிகா ஜீவனஸ்மரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானாத்மடிகளே சரணம் சர்வம் குருவார்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா பத்தஞ்சுகி. ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு. ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீந்து மாதாஜி. ஜெய் ஸ்ரீ பாலார் மாதாஜி. ஜெய் ஸ்ரீ காவேரி மாதாஜி. ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதாஜி. ஆன்லைன்ல வெஸ்டிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். யாராவது தெரிஞ்சவா இருந்தாங்க சொல்லுங்க. அவளுக்கு ஆன்லைன்ல இந்த ப்ரோக்ராம் லைவா பார்த்தேன். அதுக்காக தான் இந்த லேப்டாப்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ராதே கிருஷ்ணன் ராதே கிருஷ்ணன்.